டெண்டேகோஸ் டேட்டன் தம்மப்பேருரை 10 தியான முகாமின் 10 முடிவடைந்துவிட்டது. நாளை முகாம் முடிவடைகிறது. 9 தர்மத்தை பற்றி பேருரைகளை கேட்டீர்கள். 10 வேலை செய்தீர்கள். தர்மமோ மிகவும் ஆழமானது. இப்போது நீங்கள் பார்த்திருப்பதோ மிகவும் மேலெழுந்த வாரியாக இருப்பதைத்தான். மிகவும் சிறிய அடி எடுத்து வைத்துள்ளீர்கள். மிகவும் ஆழமான நிலைகள் வரை உண்மையை அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி இன்று பேச மாட்டோம். சித்தாந்தங்களும் பயிற்சியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போக வேண்டும். எத்தனைக்கெத்தனை பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் சித்தாந்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது வெறும் அறிவு விளையாட்டாக மாறிவிடும். அதனால் இன்றைக்கு நாம் இந்நாள் வரை என்ன செய்தோம் என்பதை இன்னொரு முறை அலசி பார்ப்போம். எந்த சந்தேகமும் இருக்காதபடிக்கு இன்னொரு முறை இதை புரிந்து கொள்வோம். எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று ஒரு முறை பார்த்து விடுவோம். சரியாகவே புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிற்காலத்தில் அதை எப்படி கடைபிடிப்பீர்கள்? வேலையை துவங்கியவுடன் 3 ரத்தினங்களிடத்தில் சரணடைந்தீர்கள். புத்தரில் உள்ள ரத்தினம், தர்மத்தில் உள்ள ரத்தினம், சங்கத்தில் உள்ள ரத்தினம். சிலருக்கு இந்த இடத்திலேயே சில கஷ்டங்கள் வரலாம். ஏன் இந்த கஷ்டங்கள் வருகின்றன என்று நமக்கு நன்றாக புரிகிறது. இவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. தர்மத்தின் கங்கை எல்லோருக்கும் பொதுவானது. அதனால் எல்லா மதத்தவர்களும் சம்பிரதாயத்தவர்களும் இங்கு வருகிறார்கள், வரத்தான் வேண்டும். அவர்களிடமும் 3 ரத்தினங்களிடத்தில் சரணடைய வேண்டும் என்று சொல்கிறோம். எங்கே நம் சம்பிரதாயத்தை இழிவு செய்கிறோமோ என்ற பயம் இவர்களுக்கு வந்துவிடுகிறது. அப்போதே விளக்குகிறோம். ஆனால் சிலருக்கு சரியாக புரிவதில்லை. நான் சொல்வதை திரும்பச் சொல்லுங்கள் என்று சொல்ல வைக்கிறோம். இல்லையென்றால் இதை கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறோம். சிலர் சொல்வதில்லை. இத்தனை பேர் சொல்லும்போது நான் ஒருவன் சொல்லாமல் இருந்தால் தெரியவா போகிறது என்று ஒருவர் எண்ணலாம். சரியாக புரியாததால் இம்மாதிரியான எண்ணங்கள் வருகின்றன. இன்னொரு முறை இதை புரிந்து கொள்வோம். புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்கிறோமே ஒழிய கௌதம சரணம் கச்சாமி என்று சொல்வதில்லை. கௌதம புத்தம் சரணம் என்று கூட சொல்லவில்லை. புத்தம் சரணம், புத்த என்ற சொல் குணத்தை குறிக்கிறது. அதனால் மெய்ஞானத்திடம் சரணடைகிறோம். ஒரு மனிதரை சரணடைந்து விடுவோம், அவர் என்னை கரை சேர்த்து விடுவார் என்ற எண்ணத்தில் ஒருவர் இதை சொன்னால் அவருக்கு தர்மம் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். நம்மை கரை சேர்ப்பவர்கள் என்று யாருமே இல்லை. இந்த பிரமையிலிருந்து வெளியே வருவதுதான் தர்மம். தானே கரை சேராத ஒருவர் இந்த மாதிரி பிரம்மையில் சிக்கிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையாகவே கரை சேர்ந்த ஒருவர் தன் சுய உழைப்பால் தான் கரை சேர்ந்தோம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பார். சுயமாக உழைத்துத்தான் மனதிலுள்ள அசுத்தங்களை வெளியேற்ற முடியும். இம்மாதிரியான மனிதர் தர்மத்தை கற்பிக்கும்போது என்ன சொல்கிறார்? தும்ஹேஹி கிச்சங் ஆ தப்பங் அக்காதாரோ ததாகதா. அதாவது ததாகதராக இருக்கும் ஒருவர் வழியைத்தான் காண்பிப்பார். பாதை இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி நடந்து செல்லுங்கள் என்று சொல்லுவார். தானே நடந்து வந்ததால்தான் ததாகதர் என்ற பெயரும் வந்தது. ததா அதாவது உண்மையின் துணையோடு, அனுபவத்தில் உதித்த சத்தியத்தின் துணையோடு நடந்து சென்று முக்தி நிலையை அடைந்தவர். அவர் வழி சொல்லுவார், ஆனால் ஒவ்வொருவரும் தானே நடக்க வேண்டும். புத்தரானவர் கம்பீரத்தோடு சொல்கிறார், தும் ஹே ஹி கிச்சங் ஆ தப்பங், வேலை நீங்கள்தான் செய்ய வேண்டும், தவம் நீங்கள்தான் செய்ய வேண்டும். யாராவது ததாகதராக இருந்தால் வழியைத்தான் காட்டுவார். இம்மாதிரி ஒருவர் சொல்லியிருக்கும்போது, நான் புத்தரை சரணடைகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று ஒருவர் சொன்னால் புரிந்து கொள்ளவில்லை என்று தானே அர்த்தம். அநேக முறை அவர் புரிய வைத்திருக்கிறார். இவை தெளிவான வார்த்தைகள். அத்த தீபா விஹரத, தன்னைத்தானே ஒரு தீவாக ஆக்கிக்கொண்டு உன்னையே சரணடை. நான்கு சரணங், வேறு யாரும் கதி இல்லை, உனக்கு நீயே கதி. அதாவது உனக்குள்ளே இருக்கும் தர்மத்தை எழுப்பி அதனிடம் சரணடைய வேண்டும். தம்ம தீப, தர்மத்தின் தீவு ஒன்றை உண்டாக்கி அங்கே சரண் புகுந்துவிடு. ந அந்ய சரணங், வேறு புகலிடம் இல்லை. தர்மத்தின் தீவு என்றால் என்ன? ஒரு பெரிய கடலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்போது பெரிய புயல் ஒன்று வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். மிகப்பெரிய அலைகள் வந்து தாக்குகின்றன. படகு எப்போது கவிழுமோ என்ற நிலை. அப்போது பக்கத்தில் ஏதாவது தீவு தென்படுகிறதா என்று மக்கள் பார்ப்பார்கள். அங்கு சென்று சேர்ந்துவிட்டால் மிகப்பெரிய புயலாக இருந்தாலும் அடைக்கலம் கிடைக்கும். இதுபோல தர்மம் நமக்குள்ளே இருக்கும் தீவாகும். தர்மத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிப்பதால் அது நமக்கு ஒரு தீவு போல ஆகிறது. வாழ்க்கையில் எத்தனை பெரிய சங்கடம் வந்தாலும் இந்த தீவில் நாம் சரணடையலாம். தர்மத்தை நமக்குள்ளே ஒரு தீவு போல ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாம் தர்மத்தை கடைப்பிடிக்காமல் ஒரு மனிதரிடமோ, ஒரு தேவியிடமோ, ஒரு கடவுளிடமோ, ஒரு மகானிடமோ சரணடைந்து அவர் என்னை கரை சேர்த்து விடுவார், காப்பாற்றுவார் என்று எண்ணினால் தர்மம் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். புத்தரில் உள்ள ரத்தினத்தில், தர்மத்தில் உள்ள ரத்தினத்தில், சங்கத்தில் உள்ள ரத்தினத்தில் சரணடைகிறோம். இதை திரும்ப திரும்ப தெளிவான வார்த்தைகளில் புரிய வைத்தார்.
இதம் விபுத்தே ரத்தனங் பணீதம், இதம் விதம்மே ரத்தனங் பணீதம், இதம் விசங்கே ரத்தனங் பணீதம்.
புத்தரில் இன்ன இன்ன ரத்தனங்கள் இருக்கின்றன, தம்மத்தில் இன்ன இன்ன ரத்தனங்கள் இருக்கின்றன, சங்கத்தில் இன்ன இன்ன ரத்தனங்கள் இருக்கின்றன என்றும் கூறினார். இந்த குணங்கள் இருந்தால்தான் ஒருவர் புத்தர், இல்லை என்றால் புத்தராக இருக்க முடியாது. இந்த குணங்கள் இருந்தால்தான் தர்மம், அப்படி இல்லை என்றால் அது தர்மமில்லை. அதேபோல இந்த குணங்கள் இருந்தால்தான் ஒருவரை சங்க என்று அழைக்கலாம். அதனால் இந்த குணங்களை சரணடைகிறோம். குணம் என்பதோ உருவமற்றது. ஏ குணமே, நான் உன்னை சரணடைகிறேன், என்னை கரை சேர்த்து விடு என்று சொல்ல முடியாது. அந்த குணத்தை நமதாக்கி கொண்டு மனதை சுத்தமாக்கிவிட்டால் தானாக முக்தி கிடைக்கிறது. தர்மத்தை கடைப்பிடிப்பதைத்தான் தர்மத்தை சரண் அடைவது என்று சொல்கிறார். கச்சாமி என்ற சொல்லிற்கு பொருள் செல்கிறேன் என்பது. அதாவது புத்தரின் குணங்களை நோக்கி செல்கிறேன், தர்மத்தின் குணங்களை நோக்கி, சங்கத்தில் உள்ள குணங்களை நோக்கி தர்மத்தின் பாதையில் செல்கிறேன். ஒரு சம்பிரதாயத்திலிருந்து இன்னொன்றிற்கு தாவுவதில் என்ன கிடைக்கும்? சுத்தமான தர்மம் மறைந்து போனது இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே ஏற்பட்ட துர்பாகியம். தர்மம் என்ற சொல்லும் சம்பிரதாயம் என்ற சொல்லும் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. எது அப்பட்டமாக சம்பிரதாயமோ அதை மக்கள் தர்மம் என்கிறார்கள். தர்மம் என்ற வார்த்தை பல இடங்களில் மதத்தையும் அதை தழுவிய சம்பிரதாயங்களையும் குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. தர்மம் என்ற சொல்லிற்கு முன்னால் இந்து அல்லது கிறிஸ்தவ அல்லது ஜைன இஸ்லாமிய என்ற சொல்லை சேர்த்து கொள்கிறார்கள். வெறும் தர்மம் என்ற சொல்லிற்கு பல இடங்களில் அர்த்தமே இல்லாதது போல ஆகிவிட்டது. இது சரியல்ல. தர்மம் என்ற சொல்லோ தனியாக நிற்கக்கூடியது, மிக பெரும் மகத்துவம் வாய்ந்தது. அது காலத்திற்கு அப்பாற்பட்ட இயற்கை நியதிகளை எல்லோர் மேலும் ஒரே மாதிரி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒன்றை, உலகில் ஒவ்வொரு அணுவின் செயல்பாட்டையும் நிர்ணயிக்கும் ஒன்றை. உயிர் உள்ளவைகளாக இருந்தாலும் உயிர் அற்றவைகளாக இருந்தாலும் அவற்றின் செயல்பாட்டை நிர்ணயிக்கும் ஒன்றைத்தான் தர்மம் என்கிறோம். அந்த நாள் பாரதத்தில் இதைத்தான் தர்மம் என்று கூறினார்கள். அதை எப்படி இந்து, பௌத்த, கிறிஸ்தவ, ஜைன என்று அழைக்க முடியும்? இந்த சமூகத்தில் ஒரு வகையான உடைகள் அணிபவர்களுக்கு, ஒரு வகையான பண்டிகைகள் கொண்டாடுபவர்களுக்கு, ஒரு வகையான விரத உபவாசங்கள் இருப்பவர்களுக்கு, ஒரு வகையான சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி தர்மம் சொந்தமாக முடியும்? தர்மத்திற்கும் இவைகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, துளியும் சம்பந்தமில்லை. தர்மம் இயற்கையின் நியதி. நெருப்பின் தர்மம் எரிவதும் எரிப்பதும். இது விதி, நியதி, அதன் குணம். தர்மம் என்ற சொல்லிற்கு சுபாவம், குணம் என்றும் பொருள் இருந்தது. அந்த நாளே பாரதத்தில் குணம், தர்மம், சுபாவம், லட்சணம் என்பவை சம அர்த்தம் உடைய சொற்களாக இருந்தன. எரியவில்லை, எரிக்கவில்லை என்றால் அது நெருப்பு இல்லை. அதேபோல பனியின் சுபாவம் குளிர்ச்சியாக இருப்பதும் குளிர வைப்பதும் தான். அப்படி செய்யவில்லை என்றால் அது பனி அல்ல, வேறு ஏதோ ஒன்று. அதேபோல இயற்கையின் நியமங்கள் எல்லோருக்கும் பொருத்தமானவை. மன அசுத்தங்களின் தர்மம் நிம்மதி இன்மையும் நிம்மதி இன்மையையும் கொடுப்பதுதான். ஒருவர் தானும் நிம்மதி இழப்பார், மற்றவரின் நிம்மதியையும் குலைப்பார். அந்த அசுத்தம் நீங்கிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். சுத்தமான மனதின் தர்மம் சுகத்தையும் சாந்தியையும் தருவது. அதனால் ஒருவர் சுகமும் சாந்தியையும் அனுபவிப்பார், பிறருக்கும் சுகமும் சாந்தியையுமே உருவாக்குவார். மிக தெளிவான இந்த விஷயத்தை மிகவும் குழப்பிவிட்டிருக்கிறார்கள். தர்மத்தின் கரு தொலைந்து விட்டதாலும், அந்த சொல்லை சம்பிரதாயங்களோடு சேர்த்து கொண்டதாலும் பெரும் குழப்பம் உண்டாகியிருக்கிறது. ஒருவர் தன்னை இந்து என்று சொல்லிக்கொள்ளட்டும், அவர்களுக்கான பண்டிகைகளை கொண்டாடட்டும், விரத உபவாசங்கள் இருக்கட்டும், நடை உடை பாவனை எல்லாமே செய்யட்டும், தவறில்லை. ஆனால் தர்மத்தை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அதேபோல ஜைன தன்னை ஜைனர் என்று சொல்லிக்கொள்ளலாம், கிறிஸ்தவர் தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ளலாம், இஸ்லாமியர் தன்னை இஸ்லாமியர் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஒருவர் தன்னை பௌத்தர் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மத்தை துளியும் கடைபிடிக்காமல் நான் சுத்த இந்து, சுத்த பௌத்த, சுத்த ஜைன, சுத்த கிறிஸ்தவ, சுத்த இஸ்லாமியர் என்று சொல்வதை தினமும் பார்க்கிறோம். சீலமும் சதாச்சாரமும் துளியும் இல்லை, மனம் அவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை, மனம் சுத்தமாக இல்லை. ஆனாலும் மக்கள் இவ்வாறு சொல்லிக்கொள்கிறார்கள். தர்மத்தில் மூன்று முக்கிய விஷயங்கள் உள்ளன. உடலாலும் வாக்காலும் தீய செயல் செய்யாமல் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ்வது தர்மத்தின் பாதையில் முதல் அடி. நம் மனதை நமது வசமாக்கிக் கொண்டு நம் மனதிற்கு நாமே எஜமானராவது இரண்டாவது அடி. மனதை சுத்தப்படுத்துவது மூன்றாவது அடி. இந்த மூன்றில் எதுவுமே இல்லாமல் ஒருவர் தன்னை தர்மவான் என்று சொல்லிக்கொள்கிறார். இதற்கு என்ன காரணம்? என் சம்பிரதாயத்தில் சொன்னபடி நான் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறேன், அதில் சொன்னபடி இந்த கர்மங்களை செய்கிறேன், இந்த சித்தாந்தங்களில் நம்பிக்கை வைக்கிறேன், அதனால் நான் தர்மவான் என்று நினைக்கிறார். ஒரு சித்தாந்தத்தை நம்புவதால் மக்கள் தங்களை தர்மத்தின் பாதையில் செல்பவர்கள் என்று சொல்லிக்கொள்வது இங்கு ஒரு பெரிய வியாதி ஆகிவிட்டது. இந்த ஏமாற்று வேளையிலேயே மக்கள் வாழ்க்கை முழுவதையும் கழிக்கிறார்கள். இத்தனை வருடங்களாக முகாம்கள் நடக்கின்றன. எத்தனையோ பேர் இங்கு வந்து நான் சுத்தமான இந்து, சுத்தமான இஸ்லாமியர், சுத்தமான பௌத்தர் என்று தான் சொல்லி இருக்கின்றார்களே ஒழிய சுத்தமான தார்மீகன் என்று எவரும் சொன்னதில்லை. அது மிகவும் கடினமான விஷயம். இந்துவாகவோ கிறிஸ்தவராகவோ ஜைனராகவோ இஸ்லாமியராகவோ சீக்கியராகவோ பௌத்தராகவோ ஆவது சுலபம். ஆனால் தார்மீகராக இருப்பது மிக மிக கடினம். உள்ளிருந்து அதர்மத்தை அறவே ஒழித்து துர்நடத்தையை அழித்து மனதை கட்டுப்படுத்திய ஒருவர் இருந்தால் அவரை தார்மீகர் என்று சொல்லலாம். தனக்குள்ளே ஞானத்தை ஒதுக்க வைத்து மனதின் ஆழங்கள் வரை சுத்தமாக்கினால் தார்மீகர் என்று சொல்லலாம். கஷ்டம்தான். ஆனால் நன்மை இதை செய்தால்தான் உண்டாகும். ஒருவர் தன்னை எப்படி வேண்டுமானாலும் கூப்பிட்டு கொள்ளட்டும். பெயர்களில் என்ன இருக்கிறது? தியான முகாம்களுக்கு வருபவர்களுக்கு இது மெல்ல மெல்ல புரிய வரும். ஒரு முகாமில் முழுவதுமாக புரியாமல் இருக்கலாம். ஆனால் 2, 4 அல்லது 5 முகாம்களுக்கு பின் புரிய வரும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் இன்னும் நன்றாகவே புரிய வரும். சம்பிரதாயங்களும் மதங்களும் அவையவை இருக்கும் இடத்தில் இருக்கட்டும், ஆனால் தர்மத்திற்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அதுவும் மிகவும் மகத்துவம் வாய்ந்த இடம் இருக்கிறது என்று புரிய வரும். நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அதில் வசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் வழி நடக்க வேண்டும். இந்த கண்ணோட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்கின்றதோ, ஒருவர் தனக்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் நன்மை உண்டாக்குகிறார். தர்மத்திற்கும் நன்னடத்தைக்கும் தூய மனதிற்கும் ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மீதம் உள்ள விஷயங்களெல்லாம் அவை இருக்கும் இடத்தில் இருக்கலாம், ஆனால் இவையோ தனியாகவே முழுமையானவை, சுத்தமானவை. மனித சமூகம் மனித சமூகம்தான். நாம் விரும்பவில்லை என்றாலும் 400-500 ஆண்டுகளுக்கு பின் எப்படி மக்கள் இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் என ஆகிவிட்டார்களோ, அதேபோல விபஸ்ஸனா குலத்தவர் என்று ஒரு குலம் உருவாகலாம். பரம்பரை பரம்பரையாக விபஸ்ஸனா குலத்தவர் என்று ஒருவர் விபஸ்ஸனா தியானம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் தன்னை சொல்லிக்கொள்ளலாம். இப்படித்தான் மதங்களும் சம்பிரதாயங்களும் உருவாகின்றன. இந்த நிலை எவ்வளவு காலம் கழித்து வருகிறதோ அவ்வளவு நல்லது. எத்தனை காலம் தர்மம் அதன் சுத்தமான வடிவில் மக்களிடையே இருக்கிறதோ அவ்வளவு நல்லது. இப்போது அது சுத்தமான வடிவத்தில் கிடைக்கிறது என்பதால் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சம்பிரதாயங்களுக்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஒருவர் தன்னை பௌத்தர் என்றோ ஜெயினர் என்றோ அல்லது எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும், அல்லது விபஸ்ஸனா குலத்தவர் என்றே வைத்து கொள்ளட்டும். பெயர்களில் என்ன இருக்கிறது? பிறக்கும்போதே பார்வையற்றவனுக்கு தாய் தந்தையர் நல்லகண்ணன் என்று பெயர் வைப்பதால் என்ன கிடைக்கப் போகிறது? பிறந்தது முதல் கஷ்டம்தான். ஆனால் பெயரோ சதாசுகி. என்ன சதாசுகம்? பெயரில் என்ன இருக்கிறது? ராஜஸ்தானில் இப்படி சொல்லும் பழக்கம் உள்ளது. இந்த பெயர்களினால் என்ன ஆயிற்று? என்ன கிடைத்தது? நாளிலிருந்து என்னை சுத்த தார்மீகர் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் தர்மத்தின் சுவடே இல்லை என்றால் என்னதான் கிடைக்கப் போகிறது? கடைபிடித்தால்தான் அது தர்மம். அப்போதுதான் அது பலன் தரும், இல்லாவிட்டால் தராது. இந்த தர்மத்திடம் சரண் அடைவது என்றால் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க உறுதி கொண்டுள்ளீர்கள் என்று அர்த்தம். அப்படி சரணடைந்து கச்சாமி, அதாவது ஒவ்வொரு அடியாக எடுத்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் நிஜமாகவே தர்மத்தின் பாதையில் முன்னேறியிருக்கிறாரா என்று பார்க்க நிறைய வழிகள் உள்ளன. ஒரு அளவுகோல் என்ன என்றால், தர்மத்தில் முன்னேறியிருக்கும் ஒருவரிடம் 2 குணங்கள் தோன்றும். கிடைப்பதற்கு அரிய இவை இரண்டும் சாதாரண மனிதர்களிடம் இருக்காது. ஒன்று என்னவென்றால், எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்வது. மக்களுக்கு எப்படி நன்மை செய்வது என்பதில் குறியாக இருப்பார். மனதில் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்தின் சிறு நிழல் கூட இருக்காது. காசு பணம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, பேரும் புகழும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, சேவை செய்வதால் மக்கள் எனக்கு எதிரில் தலை வணங்க வேண்டும். அட, எனது சேவையை புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை கூட சொல்லவில்லை. என்ன மனிதர்கள் இவர்கள்? சேவைக்கு மதிப்பே கிடையாதா என்ன? இவ்வாறாக ஒருவர் இருந்தால் அவர் தர்மத்தில் முன்னேறவில்லை என்று தெரிந்து கொள்ளலாம். தர்மம் அங்கே மாசடைந்து விட்டது. இன்னொரு குணம் என்ன? தான் எந்த சேவை செய்தாலும் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் யாராவது ஒருவர் தனக்கு ஏதாவது சேவை செய்தால் மனம் நன்றி உணர்வால் நிரம்பும். இவரால் எனக்கு இது கிடைத்தது, இவரால் கிடைத்தது. ஒரு கை நிறைய அரிசி கிடைத்தால் கூட நன்றி உணர்வு பொங்கி வரும். தர்மத்தின் பாதையில் ஒருவர் முன்னேற முன்னேற இந்த குணம் நிச்சயம் உதிக்கும். தர்மத்தில் முன்னேற்றத்திற்கு இது ஒரு அளவுகோல். அதனால் சரணமடைவது சித்தார்த்த கௌதமரிடத்தில் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் தர்மத்தில் ஒருவர் பக்குவப்பட்டால் இந்த சித்தார்த்த கௌதமர் என்பவரின் பேரில் மிகுந்த நன்றி உணர்வு உண்டாகும். இந்த மங்களகரமான முறை மனதை ஒரு விஞ்ஞானியைப் போல ஆராய்ந்து சுத்தப்படுத்தும் முறை. இதை எவ்வளவு உழைத்து இந்த மனிதர் கண்டுபிடித்தார்! அப்படி கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த ஒன்றை தன்னோடு வைத்து கொள்ளாமல் பிறரின் நலனுக்காக கற்றுக் கொடுத்தார் இல்லையா? தான் முக்தி அடைந்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் எல்லோரும் முக்தி அடைய வழி காண்பித்திருக்கிறார். அவரிடம் இந்த தியான முறையை பயின்றவர்களிடம் கூறினார்.
சரச பிக்கவே சாரிகம் பகுஜன ஹிதாய் பகுஜன சுகாய் லோகானு கம்பாய்.
மக்களிடம் கருணை வைத்து அவர்களின் நன்மைக்காக அவர்களின் சுகத்திற்காக செல்லுங்கள், தனக்காக என்று இல்லை. இதனால் எத்தனை முடியுமோ அத்தனை பேர் நன்மை அடையட்டும். இந்த மனதுடன் இவர் இப்படி செய்யவில்லை என்றால் இன்று நமக்கு எப்படி கிடைத்திருக்கும்? சித்தாந்தங்கள் என்னவோ புத்தருக்கு முன்னாலும் இருந்தன, புத்தரின் காலத்திலும் இருந்தன, அவர் காலத்திற்கு பின்னாலும் இருந்தன. மனதை சுத்தப்படுத்துங்கள், அசுத்தங்களை வெளியேற்றுங்கள், விருப்பு வெறுப்புக்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தைகள் மறைவதில்லை, தியான முறை மறைந்து விடுகிறது. எனது அனுபவத்தை சொல்கிறேன். மிகவும் வைதீக இந்து குடும்பத்தில் பிறந்தேன். எல்லா சித்தாந்தங்களையும் சிறு வயதிலிருந்து படித்து வந்தேன். கீதை, உபனிஷத் விஷயங்கள் என அறிவால் நிறையவே புரிந்து கொண்டேன். இவையெல்லாம் தர்மத்தை பற்றிய விஷயங்கள். ஆசாபாசங்களிலிருந்து விடுபட வேண்டும், ஜீவன் முக்தி அடைய வேண்டும், ஸ்தித பிரஜனாக இருக்க வேண்டும். ஸ்தித பிரஜனின் குணங்கள் இவை என்று நிறையவே படித்திருந்தேன். ஆனால் இவ்வாறு எப்படி மாறுவது என்று சொல்பவர் யாருமே இல்லை. எப்படி மாறுவது என்ற முறை மறைந்து விட்டிருந்தது. அறிவால் யோசித்து ஒருவர் விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபடுவது என்பது முடியாத காரியம். மனதின் மேல்மட்டம் வேண்டுமென்றால் சுத்தமாகலாம், ஆனால் மீதமுள்ள பெரிய பகுதியான ஆழ்மனது அப்படியே தான் இருக்கும். இந்த சித்தாந்தங்களெல்லாம் நன்றாக இருக்கின்றன, ஆனால் எனக்குள் இவை வரவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது. என்னுடைய முதல் தியான முகாமிலேயே சிறிது தயக்கத்தோடு தான் ஆசிரியரிடம் சென்றேன். இது பௌத்தர்களின் முறை என்ற எண்ணம் மனதில் இருந்தது. எனது சம்பிரதாயம் என்ற கண்ணாடியை நான் அணிந்திருந்ததால் எல்லோரும் சம்பிரதாயவாதிகளாகத்தான் தெரிந்தார்கள். குருதேவர் இது சம்பிரதாயம் இல்லை என்று என்னதான் சொன்னாலும் எனது கண்களை இந்த கண்ணாடி மூடி இருந்ததால் உண்மை அப்பொழுது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் 4-5 நாட்கள் கழிந்த பிறகு ஆச்சரியமடைந்து விட்டேன். இந்த முறை எங்குமே சொல்லப்படவில்லையே. எங்குமே உபதேசங்கள்தான் இருந்தன. கீதை, உபனிஷத் என்று எத்தனையோ படித்திருக்கிறேன். படித்ததை நிறைய பேருக்கு உபதேசமும் செய்திருக்கிறேன். ஆனாலும் வாழ்க்கையில் வரவில்லையே என்று இருந்தது. இந்த மனிதர் வாழ்க்கையில் இவைகளை கொண்டு வர ஒரு முறையை கண்டுபிடித்து கற்பித்தாரே என்ற எண்ணத்தில் நன்றியுணர்ச்சி பொங்கியது. ஒருவருக்கு நல்ல நல்ல இனிப்பு பதார்த்தங்களின் வர்ணனை கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த இனிப்பை சாப்பிட்டே ஆக வேண்டும், அவ்வளவு நன்றாக இருக்கும் என்று திரும்ப திரும்ப ஒருவர் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு மனிதர் நிஜமாகவே அந்த இனிப்பை சாப்பிடு என்று கொடுக்கிறார். யாருக்கு நீங்கள் அதிகமாக கடன் பட்டிருப்பீர்கள்? வாழ்க்கை முழுவதும் தர்மத்தை பற்றியும் முக்தியை பற்றியும் வர்ணனைகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இனிப்பின் வர்ணனை இது. ஆனால் வாயில் ஒருவர் அந்த இனிப்பை வைத்து ருசித்துப்பார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு நாம் கடன் பட்டுத்தானே ஆக வேண்டும். அதனால் இந்த சித்தார்த்த கௌதமர் என்ற புத்தரின் பேரில் நன்றியுணர்ச்சி எழுந்தால் அது தர்மத்தில் முன்னேறியதற்கான அறிகுறி. ஆனால் இவர் கண்டுபிடித்த இந்த முறை பலருடைய துன்பங்கள் நீங்க காரணமாக இருந்து 400-500 ஆண்டுகளுக்கு சுத்தமாக இருந்தது. அண்டை நாடுகளுக்கும் பரவியது. ஆனால் அதற்கு பின் எல்லா இடங்களிலும் மறைந்துவிட்டது. அண்டை நாடுகளில் ஒன்றே ஒன்று இதை காப்பாற்றி வைத்திருந்தது. அங்கும் பலர் இதை சுத்தமாக வைத்திருக்கவில்லை. ஆனால் மிகச்சிலர் மட்டும் இதை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை என்று இந்த முறையை சுத்தமான வடிவத்தில் பாதுகாத்து வந்தனர். அதனால் இவர்களின் பாலும் நன்றி உணர்ச்சி உதிக்கிறது. எனக்காகத்தான் புத்தர் இந்த முறையை கண்டுபிடித்தாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. நன்றி உணர்ச்சி பெருகுகிறது. இந்த நல்ல குணங்கள் துளியும் வரவில்லை என்றால் மனம் இன்னும் பக்குவப்படவில்லை என்று அர்த்தம். மெல்ல மெல்ல முன்னேற்றம் வரும், சிறிது காலம் ஆகலாம். சம்பிரதாயம் என்ற திரை மிகவும் கனமானது, அது உடைவதற்கு பல நாட்கள் ஆகலாம். ஒருவர் 10, 20, 25, 30 முகாம்களில் பங்கேற்று கொண்ட பிறகு நம்மிடம் வந்து சொல்கிறார், கோயங்கா அவர்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கும் இந்த ரத்தினம் உலகில் வேறு எங்குமே இல்லை. இதை நீங்கள் கொண்டு வந்து எல்லோருக்கும் மிகுந்த நன்மை செய்துள்ளீர்கள். வாழ்நாள் முழுவதும் நான் இந்த தியானம் செய்வேன். ஆனால் நான் என்னுடைய பரம்பரை தர்மத்தை தான் கடைபிடிப்பேன் என்று கூறுகிறார். இவரை பார்த்து நான் எண்ணிக்கொண்டேன், இந்த ஆள் என்ன தர்மத்தை கடைபிடிக்கப் போகிறார்? சீலத்தை கடைபிடிப்பது இவருக்கு தர்மமாக தெரியவில்லை, சமாதியை பழகுவது இவருக்கு தர்மமாக தெரியவில்லை, மனதை சுத்தமாக்கி விருப்பு வெறுப்புக்கள் இல்லாமல் செய்வது இவருக்கு தர்மமாகப்படவில்லை. இதெல்லாம் இவருக்கு வெறும் தியான முறைதான், ஏதோ பயன் இருக்கிறது அதனால் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் தனது பரம்பரை தர்மத்தை கடைபிடிப்பேன் என்கிறார். பாவம், இவருக்கு புரியவில்லை. அவரை பொறுத்தவரையில் அவரது பரம்பரை வழக்கப்படி செய்ய வேண்டிய கர்மங்கள், விரதங்கள், உபவாசங்கள், நம்பிக்கை வைக்க வேண்டிய சித்தாந்தங்கள் இவைதான் தர்மம். இது ஏதோ ஒரு தியான முறை, அதை பொறுத்தவரையில் அது சரிதான். ஆனால் தர்மம் என்பது வேறு. நம் நாட்டில் என்ன நிலைமை பார்த்தீர்களா? தர்மத்தின் ஆழமான மகத்துவத்தை மறந்துவிட்டு சம்பிரதாய வழக்கங்களின் பேரில் ஆழ்ந்த பற்றுதலை உண்டாக்கியிருக்கிறோம். இது மாற நாளாகும் போல இருக்கிறது. சிலர் இருக்கிறார்கள், மிகவும் புண்ணியம் செய்தவர்கள், பாக்யவான்கள். இவர்களுக்கு ஓரிரண்டு முகாம்கள் பங்கேற்ற உடனே விஷயம் புரிந்து விடுகிறது. இவர்கள் சம்பிரதாயத்தில் பற்று உள்ளவர்களை பார்த்து வெறுப்பு கொள்வதில்லை, அன்பும் கருணையுமே கொள்கிறார்கள். இவையெல்லாம் வெளி உலகத்தில் நடக்கும் விஷயங்கள், அவைகள் தங்கள் இடத்தில் இருக்கலாம். ஆனால் சுத்த தர்மம் என்ன என்றால், நான் எப்படி ஒழுக்கம் உள்ளவனாக ஆக முடியும்? என்னுடைய சீலத்தில் மாசு ஏற்படாமல் இருப்பது எப்படி? என்னுடைய சமாதி முழுமையாக இருக்கிறதா? ஞானம் உதித்திருக்கிறதா? மனதின் ஆழங்கள் சுத்தமாக இருக்கிறதா? மனதில் கருணையும் நட்பார்வமும் உதிக்கிறதா? இவைதான் முக்கியம். பெரும்பாலான மக்களுக்கு இது புரிந்து விடுகிறது. முன்னால் சொன்னது உதாரணத்திற்குத்தான். சிலர் எவ்வாறு குழம்பி இருக்கிறார்கள், அந்த குழப்பத்திலிருந்து வெளியே வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். இவ்வாறு குழம்பி இருப்பவர்கள் ஒரு சிலர் தான். நாம் மனதில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயங்கள் என்னவென்றால், நாம் சரணடைவது எந்த ஒரு தனி மனிதரிடத்திலும் இல்லை, நாம் குணங்களில்தான் சரணடைகிறோம். குணங்கள் எல்லோருக்கும் பொதுவானவை. தன்னை இந்து என்றோ, இஸ்லாமியர் என்றோ, ஜைனர் என்றோ, பௌத்தர் என்றோ சொல்பவர்களாக இருந்தாலும் இந்த குணங்கள் அவர்களிடத்தில் இருக்கலாம். அதேபோல இவ்வாறு சொல்லிக்கொண்டாலும் இந்த குணங்கள் ஒருவரிடத்தில் இல்லாமலும் இருக்கலாம். அதனால் குணங்களுக்குத்தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவைகளிடத்தில்தான் சரணடைகிறோம். எந்த சம்பிரதாயத்திலும் நாம் கட்டுப்படவில்லை என்பதை பிற்காலத்தில் ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கூட நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த குணங்களை நாம் சரணடைந்தால் அவை நமக்குள்ளே ஒரு தீவாக இருக்கும், நமக்கு அடைக்கலம் கொடுக்கும். நான்ய சரணம், வேறு அடைக்கலம் எதுவும் கிடையாது. நாம் செய்த அடுத்த வேலை 5 சீலங்களை கடைபிடிக்க உறுதியெடுத்தோம். இவை தர்மத்தை கடைபிடிக்க ஆதாரமானவை. 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதத்தில் அநேக தியான முறைகள் இருந்தன. சிலர் சீலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அநேக ஆசிரியர்கள் இதற்கு எந்த மதிப்பும் கொடுக்கவில்லை. மனதில் என்ன தோன்றுகிறதோ செய்யலாம். புண்ணியம் பாவம் என்றெல்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் தியானத்தால் மிகுந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி வந்தார்கள். மக்களுக்கு இந்த மாதிரி ஒருவர் சொன்னால் அதைவிட வேறு என்ன வேண்டும்? இவர்களிடம் கூட்டம் கூட்டமாக மாணவர்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி முட்டாள்தனம் இப்போதும் இருக்கிறது. சீலம் ஒழுங்கு என்பதை எல்லாம் ஏற்றாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னிடம் தியானம் செய்தால் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உடல் மற்றும் வாக்கின் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படுத்தாமல் மனதை ஆழங்கள் வரை சுத்தமாக்குவது என்பது நடக்காத ஒன்று. மேலும் இந்த பாதை முழுவதும் நமக்குள்ளே சத்தியத்தை தரிசிக்க வைக்கும் பாதை. நமக்குள்ளே சத்தியத்தை பார்த்து எங்கெங்கு அசுத்தங்கள் இருக்கின்றனவோ அந்த அசுத்தங்களில் இருந்து வெளியே வருவதற்கான பாதை. சீலத்தில் அக்கறை இல்லை என்றால் இதைப்போல நமக்குள்ளே ஆராய்ச்சி செய்யவே முடியாது. சமுத்திரத்தில் ஒரு பெரிய புயல் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த சமயத்தில் நாம் கடல் ஆழத்தில் எண்ணெய் கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்க முடியாது. சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். புயல் ஓய்ந்த பிறகு மறுபடியும் தேட ஆரம்பிக்கலாம். புயல் ஓய்ந்த பின்னர் அலைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக சமுத்திரத்தில் அலைகளே இல்லாமல் இருந்தால்தான் தேடுவோம் என்றால் அந்த சந்தர்ப்பம் வரவே வராது. சீலத்தில் குறைபாடு இருந்தால் நம் மனதில் பெரிய பெரிய அலைகள் இருக்கும். கொலையோ கொள்ளையோ தகாத பாலுறவோ எந்த சீலத்தை உடைத்தாலும் மனதில் பெரும் அலைகள் தோன்றுகின்றன. இவை மனதின் மேல்மட்டத்தில் ஒரு புயல் உருவாகிவிட்டது போல் வருகின்றன. இந்த சமயங்களில் ஆழங்களுக்கு சென்று அங்கு இருக்கும் உண்மைகளை தரிசிப்பது என்பது நடக்காது. அதனால் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்காவது சீலத்தை கடைபிடிக்க வேண்டும். இதை சரியாக செய்யவில்லை என்றால் சமாதி சரியாக அமையாது. சரியான சமாதி தான் நம்மை ஞானத்திற்கு இட்டு செல்லும். மனதை ஏதாவது அசுத்தத்தை கொண்டு கூட ஒருமுனைப்படுத்தி விடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒருமுனைப்பாடு ஞானம் உதிக்க வைக்காது. ஞானம் உதிக்கவில்லை என்றால் அசுத்தங்களில் இருந்து முக்தி கிடைக்காது. அதனால் சீலம் மிகவும் அவசியம். சீலம் இல்லை என்றால் சமாதி கிடைக்காது. ஆனால் சமாதி இல்லை என்றால் சீலத்தை கடைபிடிக்க முடியாது. மனது நம் வசம் இல்லை என்றால் எப்படி சீலத்தை கடைபிடிப்பீர்கள்? இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரு வழி கண்டுபிடித்தார்கள். குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு வீட்டை விட்டு பிட்சுவைப் போல வாழ ஒரு இடத்தில் வந்து சேருங்கள். அந்த இடத்தின் சூழ்நிலையை சீலத்தில் கலங்கம் ஏற்படுவதை கஷ்டமாக்கும் சூழ்நிலையாக வைத்திருங்கள் என்று சொன்னார்கள். இங்கு இருக்கும் சூழ்நிலையில் காலையில் 4-4.5 மணியிலிருந்து இரவு 9-9.5 மணி வரை வேலையில் ஈடுபட்டால் சீலத்தில் குறை ஏற்படுத்த நேரம் எங்கிருந்து கிடைக்கும்? காரணம் சூழ்நிலையோ அல்லது வேறு ஏதாவதோ சீலத்தை கடைபிடிக்கிறோம். இது மனம் ஒருமுனைப்பட ஏதுவாக இருக்கிறது. சரியான முறையில் மனம் ஒருமுனைப்படுவதால் மனதில் ஞானம் உதிக்கிறது. ஞானம் உதிக்க ஆரம்பித்தால் சமாதி பலமடைகிறது. அது சீலத்தை பலப்படுத்துகிறது. இந்த மூன்றும் ஒன்றை ஒன்று பலப்படுத்துகின்றன. சீலம் சமாதிக்கு உதவுகிறது. சமாதி சீலத்திற்கு உதவுகிறது. சீலம் ஞானத்திற்கு உதவுகிறது. ஞானம் சீலத்திற்கு உதவுகிறது. அதேபோல் சமாதியும் ஞானமும் ஒன்றிற்கு ஒன்று உதவுகின்றன. இவை ஒரு முக்காலியைப் போல உள்ளன. 3 கால்களும் பலமாக இருக்க வேண்டும். ஒன்று பலமில்லாமல் இருந்தாலும் முக்காலி விழுந்துவிடும். இவை 3 பலம் பெற இதைப்போல முகாம்கள் பழங்காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஒரு இடத்தில் கூடி சீலத்தை கடுமையாக பின்பற்றி இந்த தியான முறையை கற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த 5 சீலங்களும் ஏதோ சம்பிரதாயத்திற்காக அல்ல. இவை தர்மத்தின் பிரிக்க முடியாத அங்கங்கள், ஆதாரமானவை. இவைகள் இல்லாமல் வேலை நடக்காது. அடுத்து நாம் நம்மை ஆத்மசமர்ப்பணம் செய்தோம். முன்பு சொன்னதை மறுபடியும் சொல்கிறோம். சமர்ப்பணம் இந்த தியான முறைக்குத்தான். இது பாரதம் மட்டுமல்லாமல் உலகத்திலேயே பழமையான முறை. இது எத்தனை முறை தோன்றி மறைந்ததோ தெரியவில்லை. தோன்றி 400-500 ஆண்டுகளில் மக்கள் இதோடு வேறு எதையாவது சேர்க்க ஆரம்பிப்பதாலும், சம்பிரதாயம் தழுவிய ஒன்றாக இதை ஆக்குவதாலும் அதன் சுத்தத்தன்மை மறைந்து பயன் தருவது நின்றுவிடுகிறது. பயன் தராததால் மக்கள் இதை விட்டுவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். பின்வருவர் இதை கண்டுபிடிப்பதும் திரும்ப மறைந்து போவதுமாக இருந்தது. கடந்த 2000 வருடங்களாக இது மறைந்து விட்டிருந்ததால் இப்போது ஏதோ புதிய முறை போல நமக்கு இருக்கிறது. அதனால் இதற்கு முழுமையாக சரணடையாமல் வேலை செய்தால் நமது பரம்பரையிலிருந்து இதை சேர்த்து கொள்ளலாம், வேறு ஒன்றை சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று சிறிது இந்த முறையை மாற்றிவிடும் அபாயம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இன்னொரு காரணம் என்னவென்றால், இந்த தியானத்தை நீங்கள் ஒரு பாரபட்சமற்ற முறையில் ஆராய்ந்து பார்க்க முடியாது. 10 நாட்களுக்கு இங்கு சொல்கிறபடி அப்படியே எதையும் சேர்க்காமலும் எதையும் நீக்காமலும் செய்தால் இந்த தியான முறை எப்படிப்பட்டது என்று பாரபட்சம் இல்லாமல் ஆராய்ந்ததாக சொல்லலாம். அதனால் நீங்கள் ஆத்ம சமர்ப்பணம் செய்வது இந்த 10 நாட்களுக்குத்தான். 10 நாட்களுக்கு பின் நீங்களே கணித்து கொள்ளுங்கள், இந்த முறை சரியானதா இல்லையா, நன்மை தரக்கூடியதா இல்லையா, இந்த பாதையில் சென்றால் எனக்கும் பிறருக்கும் நன்மை உண்டாகுமா என்று பாருங்கள். இதில் விசுவாசம் ஏற்பட்டு புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த பாதையில் செல்லுங்கள். ஆனால் இந்த 10 நாட்களுக்கு சமர்ப்பணம் மிகவும் அவசியம். என்ன விதிமுறைகள் இருக்கின்றனவோ, கால நேர நியமங்கள் இருக்கின்றனவோ, தியானத்தின் தூய செயல்முறை எல்லாவற்றிற்கும் இந்த 10 நாட்களுக்கு பூரண சமர்ப்பணம். இதற்கு பின் தர்மத்திற்கான முறையான வேண்டுகோள் விடுத்து வேலையை ஆரம்பித்தீர்கள். 3-3.5 நாட்களுக்கு ஆனாபான செய்தீர்கள். அப்போது சொன்னதை இன்னொரு முறை இப்போது நினைவுபடுத்த விரும்புகிறோம். இது சுவாச பயிற்சி இல்லை, சுவாச காற்றை கட்டுப்படுத்துவது நம் வேலை இல்லை. இந்த முழு பாதையும் உள்ளதை உள்ளபடி காணும் பாதை. யதாபூத ஞான தர்சன, யதாபூத எப்படி இருக்கிறதோ அதை ஞானத்தோடு பார்ப்பது. மூச்சு ஆழமாக இருந்தால் ஆழமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆழம் இல்லை என்றால் ஆழம் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இடது நாசித்வாரம் என்றால் இடது வழியாக வருகிறது என்றும், வலது நாசித்வாரம் என்றால் வலது வழியாக வருகிறது என்றும் தெரிந்து கொண்டால் மட்டும் போதும். அதை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. நம்முடைய பார்வையாளர் தன்மையை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அனுபவிக்கும் தன்மையில் இதுவரை எத்தனையோ ஜென்மங்கள் நாம் வாழ்ந்திருக்கிறோம். அநேக ஜென்மங்கள் என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, இந்த ஜென்மத்திலும் இதுவரை அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறீர்கள். இப்போது அந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும். அதற்காக மூச்சு காற்றின் உதவியை எடுத்துக்கொள்கிறீர்கள். பிற்காலத்தில் இந்த பாதை பிடித்து இதில் முன்னேற விரும்பினால் இதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். வெறும் மூச்சுக்காற்றை மட்டும் வைத்து வேலை செய்ய வேண்டும். வார்த்தைகளையோ உருவங்களையோ ஏதாவது கற்பனையோ இத்துடன் சேர்க்கக்கூடாது. முன்னால் சொன்னது போல ஒரு வார்த்தையை இதோடு சேர்த்தால் மனம் விரைவில் ஒருமுனைப்பட்டுவிடும். மனம் ஒருமுனைப்பட்டாலும் மூச்சுக்காற்றோடு மனதின் ஆழங்கள் வரை சென்று அசுத்தங்களின் வேர்கள் வரை செல்லும் வேலை, உணர்ச்சிகளை உணரும் வேலை நின்றுவிடும். மனதை ஒருமுனைப்படுத்துவது நமது இலக்கு அல்ல. மனதின் ஒருமுனைப்பாடு நமக்கு உதவுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நமக்கோ மனதின் ஒருமுனைப்பாட்டின் மூலம் நமது ஞானத்தை எழுப்ப வேண்டும். மனதின் அசுத்தங்களை களைய வேண்டும். மனதை சுத்தமாக்க வேண்டும். இது நடக்காமல் மனம் ஒருமுனைப்பட்டு மனதில் மேல்மட்டம் மட்டும் சிறிது சுத்தமடைந்தால் நமது லட்சியம் நிறைவேறவில்லை. அதனால் மூச்சுக்காற்றோடு எதையும் சேர்க்காதீர்கள். எதையாவது திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தால் அந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவராக ஆகிறீர்கள் என்பது இன்னொரு விஷயம். ஒரு வார்த்தை சேர்த்து கொள்வது என்றால் ஒரு தேவியின் பெயரோ கடவுளின் பெயரோ தனித்தனி சம்பிரதாயங்களில் என்ன சொல்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்வீர்கள். அதனால் திசை மாறிவிடுவீர்கள். எந்த ஒரு சம்பிரதாயத்தைச் சேர்ந்த வார்த்தையும் இல்லாமல் மதச்சார்பற்ற வார்த்தைகள் என்று எதையாவது எடுத்துக்கொண்டாலும் கூட, உதாரணத்திற்கு காற்று உள்ளே சென்றால் உள்ளே என்றும் வெளியே சென்றால் வெளியே என்று சொன்னால் கூட அபாயம் இருக்கிறது. மனம் இதை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பித்தவுடன் காற்று உள்ளே செல்லவில்லை என்றாலும் உள்ளே என்றும் வெளியே செல்லவில்லை என்றாலும் வெளியே என்றும் சொல்ல ஆரம்பிக்கும். மூச்சு காற்றை கவனிக்கும் வேலை நின்றுவிடும். எந்த வார்த்தையையும் சேர்க்காதீர்கள். அதேபோல எந்த உருவத்தையும் சேர்க்காதீர்கள். இல்லாவிட்டால் அது முக்கியமாக மூச்சு காற்றின் மீது கவனம் குறைந்துவிடும். தானாக நடப்பதை கவனியுங்கள். மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பித்து 3 நாட்களில் மெல்ல மெல்ல உணர்ச்சிகளையும் கவனிக்க ஆரம்பித்தீர்கள். ஏதாவது வார்த்தையை சேர்த்திருந்தால் உணர்ச்சிகளை உணர்வது முடியாமல் போகலாம். அப்படியே முடிந்தாலும் இவ்வளவு தெளிவாக உணர முடியாது. ஒரு உருவம், நிறம், வெளிச்சம் என்று எதையாவது சேர்த்து கொண்டால் கூட உணர்ச்சிகளை உணர முடியாது, வண்டி நின்றுவிடும். இப்போது நீங்கள் உணர்ச்சிகளை உணர்கிறீர்கள். புத்தரின் மெய்ஞானம் இதுதான். புலன்கள் எத்தனை உள்ளனவோ அவற்றோடு தொடர்பு கொள்ளும் பொருட்களில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். விருப்பத்திற்கும் வெறுப்பிற்கும் இடம் கொடுக்காதீர்கள் என்று பரம்பரை பரம்பரையாக சொல்லி வந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ஒரு புத்தர் சொல்வதால் என்ன வித்தியாசம்? புலன்களோடு தொடர்பு கொள்ளும் பொருட்கள் என்பவை வெளியே சொல்லப்படும் வார்த்தைகள், தெரியும் உருவம், வாசனை, சுவை, தொட்டுணர்ச்சி மற்றும் மனதோடு தொடர்பு கொள்ளும் சிந்தனைகள். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் நமது விருப்பங்களும் வெறுப்புகளும் இந்த பொருட்கள் மீதுதான் ஏற்படுகின்றன என்று தோன்றுகிறது. இது மேலோட்டமான உண்மை. ஆனால் இந்த மனிதர் உள்ளிருக்கும் உண்மையை ஆராய்ந்து புத்தரானார். உண்மையை ஆராய்ந்ததில் இந்த கண்ணோட்டம் தவறு என்பது இவருக்கு புரிந்தது. இந்த ஆறு புலன்கள் இருக்கின்றன, சலாயதன, அதாவது ஆறு கதவுகள் இருக்கின்றன. அவற்றோடு தொடர்பு கொள்ளும் பொருட்களும் இருக்கின்றன. ஆனால் இவற்றினால் அசுத்தம் உதிப்பதில்லை. சலாயதன பச்சையா ஃபஸ்ஸ, இந்த ஆறு புலன்களோடு அவற்றின் பொருட்களின் தொடர்பு ஏற்படுகிறது. தொடர்பு ஏற்பட்டவுடன் ஃபஸ்ஸ பச்சையா வேதனா, இதனால் உணர்ச்சி உதிக்கிறது, மதிப்பீடு நடக்கிறது. இந்த பொருள் நல்லது தீயது, இந்த மதிப்பீட்டை பொறுத்து உணர்ச்சி சுகமானதாகவோ துன்பமானதாகவோ இருக்கிறது. வேதனா பச்சையா தன்ஹா, இதுதான் ஒரு புத்தரின் ஞானம். அதாவது மனதில் எழும் அசுத்தங்கள் உடலில் உதிக்கும் இந்த உணர்ச்சிகளின்பால் தோன்றுகின்றன. மதிப்பீட்டை பொறுத்து உணர்ச்சி அமைகிறது. உணர்ச்சி சுகமானதா துன்பமானதா என்பதை பொறுத்து விருப்பமும் வெறுப்பும் தோன்றுகின்றன. இந்த உண்மையைத்தான் புத்தர் கண்டறிந்தார். அதனால் அவர் உணர்ச்சிகளின் நிலையில் வேலை செய்தார். ஒருவர் உணர்ச்சிகளின் நிலைக்கு செல்லாமல் நான் விருப்பத்தையும் வெறுப்பையும் மனதிலிருந்து எடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் மனதின் மேல்மட்டத்தில்தான் வேலை செய்கிறார். அதனாலும் பயன் இருக்கிறது. ஆனால் மனதின் ஆழத்தில் அடிபர் வரை சுத்தப்படுத்த முடியவே முடியாது. நமது ஆள் மனது இரவும் பகலும் 24 மணி நேரமும் உடலின் உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டு அவற்றிற்கு எதிர்ச்செய்கை செய்து கொண்டே இருக்கிறது. அது செய்யும் வேலையெல்லாம் இதுதான். ஜென்ம ஜென்மங்களாக இதன் சுபாவம் இப்படி இருந்திருக்கிறது. இந்த சுபாவம் மாறும் வரை மனது ஆழங்கள் வரை சுத்தமாக இயலாது. மேலெழுந்த வாரியாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் ஒரு கொசு நம்மை கடித்தால் கூட மேல் மனதிற்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆழ்மனம் அதை உடனே துன்பமான உணர்ச்சி என்று அடையாளம் கண்டு அதை விரட்டுகிறது. பிறகு ஏற்படும் அரிப்பையும் அது உணர்கிறது. இரவு முழுவதும் இம்மாறு கொசுக்கள் கடிக்கின்றன. காலை எழுந்ததும் எத்தனை கொசுக்கள் கடித்தன என்று கேட்டால் உங்களுக்கு தெரியாது. தூங்கிவிட்டேன் என்பீர்கள். யார் தூங்கியது? உங்கள் மேல்மட்ட மனதுதான் தூங்கியது. ஆனால் ஆழ்மட்டத்தில் இருக்கும் மனது விழிப்போடுதான் இருக்கிறது. 24 மணி நேரமும் உடலில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து அதற்கு எதிர்ச்செய்கை செய்து கொண்டே இருக்கிறது. உடலில் என்ன நடக்கிறது என்பதை உணரும் திறன் நமக்கு இல்லாத வரையில் ஆழ்மனம் என்ன செய்கிறது என்பதை எப்படி உணர முடியும்? அதன் சுபாவத்தை எப்படி மாற்ற முடியும்? அதனால்தான் 3 நாட்களுக்கு மூச்சை கொண்டு வேலை செய்ய வைத்தோம். அப்படி செய்ததால் அந்த சிறிய இடத்திலாவது உணர்ச்சிகளை உணர முடிந்தது. உடலில் எல்லா இடங்களிலும் இருக்கும் உணர்ச்சிகளை என்று உணர முடிகிறதோ அன்று ஞானம் வேகமாக தோன்ற ஆரம்பிக்கும். இப்போது ஆழ்மனது எதை உணர்கிறதோ அதை மேல்மனதும் உணர்கிறது. மேல்மனது விருப்பத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கக்கூடாது என்று அறிந்திருந்தது. ஆனால் ஆழ்மனது இந்த பேச்சை எல்லாம் கேட்க விரும்பவில்லை. ஆனால் இப்போது இவ்விரண்டிற்கும் நடுவில் இருக்கும் சுவர் உடைந்து விட்டதால் கேட்க ஆரம்பிக்கிறது. மெல்ல மெல்ல ஆள் மனதை, பார், இந்த உணர்ச்சி எப்போதைக்கும் இருக்கப் போவதில்லை, பார்த்து கொண்டே இருக்கும்போது முடிவடைந்து விடும் என்று சொல்லி நாம் பழக்க வேண்டும். உணர்ச்சி சுகமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் பார்த்து கொண்டே இருக்கும்போது முடிவடைந்து விடும். இதுபோல இவற்றின் அனித்திய சுபாவத்தை, அதாவது அனித்திய தர்மத்தை உணர்த்த வேண்டும். தர்மத்தை தரிசித்து கொண்டே இருந்தால் மனம் சுத்தமாகிக் கொண்டே வரும். விபசனாவில் நீங்கள் எதையும் சேர்க்காமல் இருக்க வேண்டும். அப்படி சேர்த்துவிட்டால் நீங்கள் தடைகளை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள், சுவர்களை உருவாக்கி கொள்கிறீர்கள். வெறும் மூச்சுக்காற்றை கொண்டு எப்படி வேலை செய்தீர்களோ அதே போல வெறும் உணர்ச்சிகளை மட்டுமே கவனிக்க வேண்டும். அதன் சுபாவம் என்ன என்பதை கண்டு உணர வேண்டும். அவற்றை ஒரு பார்வையாளர் போல சாட்சி பாவத்தோடு கவனிக்க வேண்டும். எப்படி இருக்கிறதோ அப்படியே அதை உணர வேண்டும். அனித்தியமான உணர்ச்சிகளின்பால் சாட்சி பாவம் நிலைக்க வேண்டும். அவற்றின் அனித்திய தன்மையை உணராததால்தான் நாம் அவற்றின்பால் விருப்பத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறோம். உணர்ச்சிகளின்பால் உண்டான இந்த பற்றுதலை உடைக்க ஒரே வழி அது அனித்திய சுபாவத்தை உடையது என்பதை கவனித்து புரிந்து கொள்வதுதான். இந்த வேளையில் வேறு ஏதாவது ஒன்றை சேர்த்து கொண்டால் காரியம் கெட்டுவிடும். எந்தவித வார்த்தையோ உருவமோ சேர்க்கக்கூடாது. வலி எடுத்தால் வலிக்கிறதே வலிக்கிறதே என்ற சொல் கூட வரக்கூடாது. அப்படி ஏதாவது மனதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால் பார், இது அனித்தியம்தான், தோன்றுகிறது மறைகிறது என்று சிறிது சொல்லிக்கொள்ளுங்கள். அதையும் உணர வேண்டும். வேறு எந்த வார்த்தையையும் பயன்படுத்தாதீர்கள். அதுவே முக்கியமாகி உணர்ச்சியை மறந்து விடுவீர்கள். சொற்களை உபயோகிக்காதீர்கள் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், நாம் எந்த ஒரு சம்பிரதாயத்திலும் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. ராம் ராம் என்று சொன்னால் உங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும். மகாவீர் மகாவீர் என்றால் நரகம் கிடைக்கும். ஓம் ஓம் என்றால் நரகம். புத்தா புத்தா என்றால்தான் சொர்க்கம் என்று சொல்லி ஒரு மதத்திலிருந்து இன்னொன்றிற்கு மாற்றுவது நம் வேலை இல்லை. என்ன சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியமில்லை. சொல்லை திரும்ப திரும்ப பயன்படுத்துவதால் என்ன ஆகிறது? ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு விதமான அதிர்வு இருக்கிறது. மந்திரங்களை கண்டுபிடித்தவர்களுக்கு இந்த விஷயம் மிகவும் நன்றாகவே புரிந்திருந்தது. ஒரு சில வார்த்தைகள் அர்த்தம் எதுவும் இல்லாவிட்டாலும் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஓம் ஐங் ரீங் கிளீங் என்பவை பீஜ மந்திரங்கள், அதாவது விதை போன்ற மந்திரங்கள் என்று சொல்லப்பட்டன. இவைகளின் அதிர்வுகள் மிகுந்த பலமுள்ளவை என்பதால் இவற்றை திரும்ப திரும்ப சொல்வதால் வெகு விரைவில் உடல் முழுவதிலும் மனம் முழுவதிலும் அலைகளே உள்ளதை உணரலாம். ஆனால் இந்த அலைகள் செயற்கையாக உருவாக்கப்பட்டவை. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி நாம் இதை உண்டாக்கியிருக்கிறோம். ஆனால் நாம் தரிசிக்க வேண்டியதோ இந்த மாதிரி செயற்கையான உண்மையை அல்ல. எது தானாக நடக்கிறதோ அதை தரிசிக்க வேண்டும். கோபம் என்பது என்ன மாதிரி அதிர்வுகளை உண்டாக்குகிறது? வெறுப்பு எப்படி இருக்கிறது? காமாசை எப்படி இருக்கிறது? பயம் எப்படி இருக்கிறது என்று இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம உருவாக்கிய அதிர்வுகள் இந்த உண்மைகளை தரிசிக்க விடாது. ஆள் மனதிலிருந்து அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு இவை இடைஞ்சலாக ஆகிவிடும். அதனால்தான் எந்த வார்த்தையையும் உபயோகிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அதேபோல எந்த கற்பனையும் கூடாது. மிகப்பெரிய ஏமாற்று வேலை இது. உருவத்தை வைத்து தியானம் செய்யும் போதெல்லாம் பெரிய பிரமைகள் உண்டாகின்றன. எனது குருதேவரிடம் 14 வருடங்கள் தொடர்பு வைத்து கொண்டிருந்தேன். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் அவரோடு தொடர்பு வைத்து கொண்டும் தியான முகாம்களுக்கு சென்று கொண்டும் காலையும் மாலையும் தியானம் செய்து கொண்டும் வாரத்தில் ஒரு நாள் அவரோடு கூடவே இருந்தும் தியானம் செய்ததால் பலரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. இங்கு வந்து நிறைய அனுபவம் ஏற்பட்டது. உருவங்களை வைத்து தியானம் செய்யும் முறை பெரும் ஏமாற்று வேலைதான். ஒரு உருவத்தை வைத்து திரும்ப திரும்ப தியானம் செய்து கொண்டே இருந்தால் மனம் அதை மூடிய கண்களுக்கு முன்னால் காண்பித்துவிடும். நாமும் தரிசனம் கிடைத்துவிட்டது, மிக பெரிய காரியம் நடந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருப்போம். என்ன கிடைத்தது? ஏமாற்றத்தில் இருந்தாலும் ஒருவர் தரிசனம் கிடைத்துவிட்டது என்று நம்ப ஆரம்பிக்கிறார். இம்மாதிரி பலரை பார்த்த அனுபவம் உண்டு. பர்மாவிலிருந்து வந்த புதிதில் புத்த கயையில் ஒரு முகாம் நடத்தி கொண்டிருந்தேன். அங்கு புத்தருடைய போதனைகளை ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு பிட்சு வியட்நாமிலிருந்து வந்திருந்தார். நான்காவது நாள் விபசனா கற்பித்த உடனே அவருக்கு மிகுந்த பரவசம் உண்டானது. புத்தருடைய வார்த்தைகளாக அவர் உப்பா தவய தம்மினோ, உப்பா தவய தம்மினோ, தோன்றுதல் மறைதல், தோன்றுதல் மறைதல் என்று தினமும் படித்திருக்கிறார். இதுவரை அறிவால் மட்டுமே அனித்தியத்தை புரிந்து கொண்ட இவருக்கு அன்று முதல் முறையாக அனித்தியத்தின் உணர்வு ஏற்பட்டது. அந்த பரவசத்தினால் மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு என்னை பார்க்க வந்தார். உங்களுடைய புண்ணியம் இது, நீங்கள் செய்த கர்மத்தின் பலனால் இது வந்தது. என்னுடைய செயல் என்று ஏதாவது இருந்தால் நான் அதை வீட்டில் இருந்து கொண்டே செய்திருக்கலாம் இல்லையா? 10 நாட்களுக்கு இங்கு உங்களை வர வைக்க தேவையே இல்லையே. ஒவ்வொருவரும் தானே உழைக்க வேண்டும் என்றேன். ஆனாலும் நான் தான் அவருக்கு ஏதோ செய்து விட்டதாக அவருக்கு எண்ணம். அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் இதை செய்து எனக்கு பெரும் நன்மையை செய்திருக்கிறீர்கள். இன்னும் ஒரே ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என்ன உபகாரம் ஐயா? எப்படியாவது எனக்கு துஷித தேவலோகத்தின் தரிசனம் கிடைக்கும்படி செய்யுங்கள். எப்படியாவது துஷித தேவலோகத்தின் தரிசனம் கொடுத்து விடுங்கள் என்றார். நானே இன்னும் துஷித தேவலோகத்தை பார்க்கவில்லை. உங்களுக்கு நான் என்ன காட்டுவது? என்னுடைய குருவிடமிருந்து நான் இதை கற்றேன். மிகுந்த நன்மை தரும் ஒன்றாக இருப்பதால் அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான் என்றேன். அவரோ, இல்லை கோயங்காஜி, உங்களால் முடியும். எனது இந்த ஒரு இச்சையை பூர்த்தி செய்து விடுங்கள் என்றார். என்னால் இயலாது. எனக்கு தெரிந்தது எல்லாம் இந்த தியான முறை ஒன்றுதான். பேசாமல் 10 நாட்களுக்கு இதை மட்டும் செய்யுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தேன். 2 நாட்கள் கழித்து மிகுந்த பரவசத்தோடும் ஈரம் தோய்ந்த கண்களோடும் என் அறைக்கு வந்தார். மாட்டேன் மாட்டேன் என்பது போல மேலாக சொல்லிவிட்டு, இன்று தரிசனம் கொடுத்து விட்டீர்கள் ஐயா, தரிசனம் கொடுத்து விட்டீர்கள். தரிசனமா? என்ன தரிசனம்? துஷித தேவலோகத்தின் தரிசனம் ஐயா. அதை காண்பித்து விட்டீர்கள் என்றார். அப்படியா? அதை தரிசனம் செய்து விட்டீர்கள் என்றால் அது எப்படி இருக்கிறது என்று தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றேன். அவருடைய புத்தகத்தில் என்ன வர்ணனை கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே சொன்னார். இப்போது அவர் என்ன பார்த்தார் என்று நன்றாக புரிந்தது. தனக்குள்ளே திரும்ப திரும்ப எதை கற்பனை செய்து கொண்டிருந்தாரோ அதை அப்படியே அவரது மனத்திரை காண்பித்து விட்டது. நீங்களோ இங்கு ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறீர்கள், இந்த முகாமில் தியானமும் செய்கிறீர்கள். புத்தர் தன் வாழ்நாளில் லோகங்களுக்கு அப்பால் உள்ள நிலையை எப்படி எட்டுவது என்பதில் குறியாக இருந்தார். இதற்காகத்தான் அவர் அவ்வளவு உழைத்தார். ஆனால் நீங்கள் வெறுமனே துஷித லோகம் என்பதை பார்க்க விரும்புகிறீர்களா? அதிலிருந்து என்ன கிடைக்கப் போகிறது? அங்கு பிறக்க வேண்டும் என்ற ஆசையா என்று கேட்டேன். இல்லை இல்லை, இந்த உலோகங்களையெல்லாம் கடக்க வேண்டும் என்பது புரிகிறது. அங்கு பிறக்க எனக்கு விருப்பமில்லை. பின் எதற்காக அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றியது? எனக்கு புரிய வைக்கிற. அடுத்து வரும் புத்தரை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு அரிமைத்ரேயர் என்று பெயராம். இவர் தற்போது துஷித லோகத்தில் உட்கார்ந்து தபம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை. அவரை தரிசிப்பதற்காக துஷித லோகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாராம். அந்த தரிசனமும் கிடைத்து விட்டதாக கூறினார். அப்படியா? அவர் எப்படி இருந்தார் என்று தான் சொல்லுங்களேன் என்று கேட்டதற்கு, வியட்நாமில் அவருடைய கிராமத்தில் ஒரு அரிமைத்ரேய போதிசத்துவருடைய கோயில் இருக்கிறதாம். அங்கு இருக்கும் சிலை போலவே அவர் தரிசித்த புத்தரும் இருந்தாராம். என்ன சொல்வது? அவருக்கு தரிசித்து விட்டோம் என்ற பிரமையே. ஆனால் உண்மையில் அவர் சிறு வயதிலிருந்து பார்த்து வந்த அந்த சிலையின் உருவம் மனதில் ஆழமாக பதிந்து விட்டதால் மனம் அதை திரும்ப படமிட்டு காட்டுகிறது. இவரும் தரிசனம் கிடைத்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இது பெரிய பிரமை. விபசனா செய்யும் ஒருவர் இந்த பிரமைகளில் சிக்க மாட்டார். இம்மாதிரியான உதாரணங்கள் நிறைய உள்ளன. எனக்கு எனது இஷ்ட தெய்வத்தின் உருவம் தெரிந்தது. நீங்கள் அதை செய்து வைத்ததற்கு நன்றி சொல்கிறேன் என்று நிறைய பேர் வருகிறார்கள். ஐயா, நீங்கள் உணர்ச்சிகளை கவனித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருங்கள். தரிசனம் கிடைத்தாலும் அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் வேலை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறோம். தர்மத்தின் பேரில் ஏற்பட்டுள்ள பிரமைகளுக்கு எல்லையே இல்லை. உங்கள் விபசனாவால் எனக்கு கடவுளின் தரிசனம் கிடைத்தது என்று என்னிடம் ஒருமுறை ஒருவர் வந்து சொன்னார். எப்படி இருந்தாராம் அவர் பார்த்த கடவுள்? அவர் வர்ணிக்கிறார், கோரக்பூர் என்ற ஊரில் ஒரு பதிப்பகம் இருக்கிறது, அதற்கு நல்ல பெயர் உண்டு. அவர்களிடம் மிகவும் திறனுள்ள ஓவியர்கள் உள்ளார்கள். தெய்வங்களுடைய படங்களை வரைவதில் மிகவும் வல்லவர்கள். இந்த ஓவியங்களை பதிப்பகத்தில் அச்சிடுகிறார்கள். அதில் உள்ள படம் போலவே இருந்தது நான் பார்த்த கடவுளின் உருவம் என்கிறார் அந்த நபர். மேற்கத்திய நாடுகளிலிருந்து வருபவர்களும் சில சமயம் கடவுளை பார்த்ததாக சொல்கிறார்கள். அவர்கள் ஊரில் ஒரு நம்பிக்கை, கடவுள் என்பவரை ஒரு கிழவராகவும் பெரிய வெண்மை நிற தாடி, வெண்மை மீசை, வெள்ளை முடி, நீளமான வெள்ளை ஆடையும் அணிந்திருப்பவராக அவர்கள் நம்புகிறார்கள். இதைப் போலவே கடவுளை கண்டேன் என்று ஒருவர் சொன்னார். கடவுள் அப்படி இருந்தால் எல்லோருக்கும் அதுபோலத்தானே தெரிய வேண்டும். உங்கள் மனதில் என்ன படிந்திருக்கிறதோ அதுதானே வெளியே வந்திருக்கிறது. இதே போல இன்னொரு, எனக்கு ஆத்மாவின் தரிசனம் கிடைத்தது என்கிறார். 20 வருடங்களாக தவம் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் கிடைக்கவில்லை. இப்போது உங்களுடைய விபசனா தியானத்தால் தான் கிடைத்தது என்றார். ஆத்மா எப்படி இருந்ததாம்? என் உடலின் அளவே உள்ள ஆத்மா என் முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டது, அந்த தரிசனம் கிடைத்தது என்றார். அவருடைய பரம்பரையில் உடல் எவ்வளவு பெரியதோ ஆத்மாவும் அதே அளவில் இருக்கும் என்ற நம்பிக்கையாம். அப்படியென்றால் அதுபோலத்தான் உருவம் கிடைக்கும். வேறு எப்படி கிடைக்கும்? ஆத்மாவின் தரிசனம் கிடைத்து விட்டதென்றால் நீங்கள் இறுதி இலக்கை எட்டிவிட்டீர்களா என்று கேட்டேன். உங்களது மனதில் இப்போது அசுத்தங்கள் எதுவும் இருக்காதே, முக்தி அடைந்து விட்டீர்களா என்று கேட்டதற்கு வாயடைத்து போனார். அசுத்தங்கள் இன்னமும் இருக்கின்றன என்றார் அவர். அப்போது எப்படி ஆத்மாவின் தரிசனம் கிடைத்தது? சிறிது யோசித்து விட்டு சொல்கிறார், நான் பார்த்த ஆத்மாவில் சிறிய சிறிய கருப்பு புள்ளிகள் இருந்தன, அதனால்தான் மனதின் அசுத்தங்கள் அப்படியே இருக்கின்றன என்றார். அப்படியா? சரி, அசுத்தங்களை மனதிலிருந்து எடுப்பதற்கான வழியைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆத்மாவின் தரிசனம் உங்கள் பாடு என்று சொல்லி அனுப்பி வைத்தோம். 2 நாட்களுக்கு பின் திரும்பவும் வந்தார். நேற்று இரவு ஆத்மாவின் சுத்த தரிசனம் கிடைத்தது, எங்கும் அழுக்குகள் எதுவும் இல்லை. அப்படியா? எப்போது இந்த வாய்ப்பு கிடைத்தது? நேற்று இரவு. அவர் என்னை பார்க்க வந்திருந்தபோது 7:30-8 மணி இருந்திருக்கும். அப்போது நீங்கள் ஆத்மாவை பார்த்த பின் இங்கு வரும் வரையில் மனதில் எந்த அசுத்தமும் தோன்றவில்லை இல்லையா? மறுபடியும் வாடைத்து போனார். இரவிலிருந்து காலை வரை எத்தனையோ அசுத்தங்கள் மனதில் தோன்றின. ஆத்மாவின் தரிசனம் கிடைத்து விட்டதென்றால் மனதில் ஏன் அசுத்தங்கள் தோன்ற வேண்டும்? இவையெல்லாம் ஏமாற்று வேலைகள்தான். மனதிலிருந்து அசுத்தங்களை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்க வேண்டும். இன்னாருடைய தரிசனம் கிடைப்பது என்பது இலக்கு அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது நம்பிக்கை இருக்கும். அதன்படித்தான் இந்த தரிசனம் என்பது கிடைக்கிறது. ஒரு சில பரம்பரைகளில் ஆத்மா என்பது ஒரு விரல் அளவே இருக்கும் என்ற நம்பிக்கை. ஒருவர் என்னிடம் வந்து இதயத்தின் பக்கத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு குகையொன்று தெரிந்தது. ஆழமான இருட்டான குகை, மிக ஆழமான வெளிச்சமில்லாத அந்த குகைக்குள் நான் செல்வதை பார்த்தேன். அந்த இருட்டின் உள்ளே சென்று கொண்டே இருந்தேன். கடைசியில் வெளிச்சம் தெரிந்தது. அங்கு ஒரு விரலை பார்த்தேன், ஆத்மாவை கண்டுவிட்டேன் என்கிறார். சிலருக்கு ஆத்மா என்பது ஒரு விதை அளவே இருக்கும் என்ற நம்பிக்கை. இவர்களுக்கு விதை தெரியும். சிலருக்கு தலைமுடி போல இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுக்கு தலைமுடி தெரியும். இந்த உருவங்களால் என்ன கிடைக்கிறது? அப்படி இந்த மாதிரி தரிசனங்களால் உங்களுடைய அசுத்தங்கள் குறைந்து விடுகின்றன என்றால் இவற்றிற்கு அர்த்தம் இருக்கிறது. மன அசுத்தங்கள் அப்படியே தானே இருக்கின்றன. அப்படியென்றால் இந்த தரிசனங்களால் என்ன நன்மை கிடைத்தது? நமக்கு ஒரு இலக்கு தான் இருக்கிறது. மனதின் அசுத்தங்கள் குறைகின்றனவா, மனதின் ஆழங்களில் இருந்து அசுத்தங்கள் களையப்படுகின்றனவா என்ற ஒரே குறிக்கோள் தான். அப்படி நடக்கிறது என்றால் நாம் தர்மத்தின் பாதையில் முன்னேறுகிறோம். விருப்பமும் வெறுப்பும் உண்டாவது குறைகிறதா இல்லையா, அடிமட்டத்திலும் குறைகிறதா? ஆம் என்றால் நாம் சரியான பாதையில், நல்ல பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். பழைய அசுத்தங்களும் வெளியேறுகின்றன. நீங்களே அனுபவிக்கலாம். மிகவும் கோபப்படும் பழக்கமுள்ள ஒருவர் தியானம் செய்ய செய்ய கோபப்படும் பழக்கம் குறைவதை காண்பார். காம ஆசைகளால் வாடும் ஒருவர் அவை குறைவதை காண்பார். பயத்தினால் துன்பப்படும் மனிதர் பயம் குறைவதை காண்பார். மனதின் அசுத்தங்கள் குறைந்து அதன் பலன் வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும். வாழ்க்கையும் நலம் கொடுக்கும் வகையில் மாற வேண்டும். அப்படியென்றால் அது தர்மத்தின் பாதை. மீதம் உள்ளதெல்லாம் நம்பிக்கைகள்தான். ஆத்மா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், பரமாத்மா இருக்கிறார் என்றால் இருக்கட்டும், அப்போதும் நீங்கள் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் எடுத்தாக வேண்டும் இல்லையா? ஆத்மா இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிறேன். நான் பிறந்து வளர்ந்து பல வருடங்கள் வசித்த நாட்டில் 100 இல் 80 பேர் நமக்கு தனித்தனி ஆத்மா உண்டு என்பதை நம்ப மாட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சிறு வயதிலிருந்தே ஆத்மா என்று எதுவும் இல்லை என்றுதான் கேள்விப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று கூட 100 இல் 80 பேர் நம்ப மாட்டார்கள். அவர்களோடு வசித்ததால் அவர்களை நான் நன்கு அறிவேன். இப்போது இத்தனை வருடங்களாக இந்த நாட்டில் வசிக்கிறேன். இங்கு 100 இல் 80 என்ன, அதற்கும் அதிகமானவர்கள் நமக்கு தனித்தனி ஆத்மா உண்டு என்று நம்புகிறார்கள். உலகத்தை படைத்த ஒரு பரமாத்மா இருக்கிறார் என்றும் நம்புகிறார்கள். இவர்களையும் நான் எட்டி நின்று பட்சபாதமில்லாமல் பார்க்கிறேன். எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை. ஆத்மா இல்லை என்பவர்களும் அகங்காரம், விருப்பம், வெறுப்பு இவைகளை உண்டாக்குகிறார்கள், மனதால் தவிக்கிறார்கள். ஆத்மா உண்டு என்று நம்புகிறவர்களும் அதே போல அகங்காரம், விருப்பம், வெறுப்பு ஆகியவைகளை உண்டாக்குகிறார்கள், அதே போல தவிக்கிறார்கள். இருவரின் தவிப்பிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆத்மா இருக்கிறது என்று நம்புவதாலோ, பரமாத்மா இருக்கிறார் என்று நம்புவதாலோ மட்டும் நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் என்றால் எல்லோரும் அதை நம்பும்படி செய்வதில்தான் நம் முழு முயற்சியும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆத்மா இல்லை என்று நம்புவதால் மட்டும் மனதின் அசுத்தங்கள் மறைந்துவிடும் என்றால் எல்லோரிடமும் ஆத்மாவை நம்பாதீர்கள் என்று சொல்லுவதிலேயே நமது முயற்சி இருக்க வேண்டும். ஐயா, இந்த நம்பிக்கைகளால் என்ன கிடைத்துவிடப் போகிறது? அசுத்தம் எழத்தான் செய்யும். ஆத்மா இருக்கிறது என்று நம்பினாலும் இவை தோன்றும், இல்லை என்று நம்பினாலும் தோன்றும். ஆத்மாவும் பரமாத்மாவும் தனித்தனி என்று நம்பினாலும் இவை தோன்றும். ஆத்மா, பரமாத்மா, இயற்கை என்று 3 உள்ளது என்று நம்பினாலும் தோன்றும். ஆத்மா, பரமாத்மா இரண்டும் ஒன்றுதான் என்ற அத்வைதவாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் இவை தோன்றும். இந்த வாத விவாதங்களில் என்ன இருக்கிறது? ஏன் குழம்பிவிட்டோம்? 2000 வருடங்களாக பாரதத்தில் இந்த சம்பிரதாய நம்பிக்கைகள் தர்மத்தை மறைத்துவிட்டன. தர்மத்தின் சுய உருவம் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாத பாதையில் சென்று மனதை எப்படி சுத்தப்படுத்துவது என்பதுதான். இது நடக்கவில்லை என்றால் அது ஏமாற்று வேலைதான். இதிலிருந்து ஒருவர் எவ்வளவு விரைவில் வெளியே வருகிறாரோ அவ்வளவு விரைவில் இலக்கை எட்டுகிறார். இலக்கு நம் மனதை விருப்பம், வெறுப்பு, மயக்கம் என்பவைகளில் இருந்து எப்படி விடுபட வைப்பது என்பதுதான். இல்லையென்றால் நம்மோடு துக்கம் என்பது ஜென்ம ஜென்மங்களாக கூட வரும். இந்த பிறவியும் துக்கம், அடுத்த பிறவியிலும் துக்கம்தான். மானுட பிறவி கிடைத்திருக்கிறது. நமக்குள்ளே பார்த்து தன்னைத்தானே கவனித்து அசுத்தங்களிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடையும் சக்தியை கொடுத்தது பரமாத்மாவாக இருக்கட்டும் அல்லது இயற்கையாகவே இருக்கட்டும், இத்தனை பெரிய சக்தி நம்மிடம் இருந்து அதை எழுப்பி பயன்படுத்தாமலே வாழ்க்கையை சம்பிரதாய நம்பிக்கைகளிலும் விரத உபவாசங்களிலும் கர்ம காண்டங்களிலும் செலவழித்தோம் என்றால் அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். தர்மத்தின் சுத்தமான வடிவம் ஒருவருக்கு கிடைத்து அவர் அதை ஏற்று அந்த பாதையில் செல்ல ஆரம்பித்தார் என்றால் அவரே மிகவும் புண்ணியவான், பாக்கியசாலி. நான் என்னை மிகவும் பாக்கியசாலியாக கருதுகிறேன். எனது மூதாதையர்கள் 3 தலைமுறைக்கு முன்னர் பர்மா நாட்டில் குடியேறியதை எனக்கு கிடைத்த பாக்கியமாக நினைக்கிறேன். அங்குதான் பாரதத்திலிருந்து சுத்தமான வடிவில் சென்ற தர்மமானது அப்படியே சுத்தமான நிலையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஒரு சிலரே இதை இப்படி வைத்திருந்தாலும் குரு சிஷ்ய பரம்பரையில் பாதுகாத்து வந்தார்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த முறை மறைந்து போகாமல் இருக்க தான் இறப்பதற்கு முன்பாக 4-5 பேருக்காவது இதை கற்றுக் கொடுப்பதை தனது கடமையாக நினைத்திருந்தார். இம்மாதிரி இந்த முறை பாதுகாக்கப்பட்டு வந்த நாட்டில் நான் பிறந்ததை பாக்கியமாக கருதுகிறேன். இன்னொரு பெரிய பாக்கியம், நான் வியாபார குடும்பத்தில் பிறந்தது. பிறப்பால் ஒன்றும் கிடைப்பதில்லைதான். எந்த ஒரு மனிதரும், முக்கியமாக வியாபாரிகள், வெளிநாட்டில் குடியேறினால் ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கும், எப்படி பணம் சம்பாதிப்பது என்ற லட்சியம். நான் இந்த மாதிரியான குடும்பத்தில் பிறந்ததால் செல்வம் சேர்ப்பது முக்கியமாக இருந்தது. படிப்பு கூட முக்கியமில்லை, அதனால் பெரிய படிப்பு எதுவும் இல்லை. ஆனால் பணம் சம்பாதித்தேன். 15-16 வயதிலிருந்தே பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அந்த நாள் மதிப்பின்படி நிறையவே செல்வம் சம்பாதித்தேன். இம்மாதிரியான குடும்பத்தில் பிறந்தது நன்மைக்கு. இந்த நிலை வழியாக செல்லவில்லை என்றால் நான் தான் சம்பாதிக்கவில்லை, எந்த சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் பணக்காரர்கள் சுகமாக இருப்பார்கள் என்ற எண்ணம் மனதில் இருந்திருக்கும். பணம் இல்லாதவர்கள்தான் துக்கமாக இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் இந்த வழியாக சென்றதால் இவர்களும் பெரும் துக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். செல்வம் வீட்டில் சேர்ந்து தர்மம் சேரவில்லை என்றால் அதைவிட பெரிய துன்பம் கிடையாது, மிகுந்த துன்பத்திற்கு உட்படுவார்கள். தர்மம் இருந்தால் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவர் சுகமாகவே இருப்பார். இந்த நிலையை பார்த்தது எனது பாக்கியம். மக்கள் பணம் சேர்ந்துவிட்டால் பெரும் தானங்களை செய்கிறார்கள், பெரும் புகழ் கிடைக்கிறது. சமூகத்தில் உள்ள பொது நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் இவைகளிலெல்லாம் தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் காப்பாளர்களாகவும் நியமிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 20 நிறுவனங்களில் இம்மாதிரியான பொறுப்புகள் கிடைத்தது. அந்த நிலையில் இருந்ததால் தெரியும் இவர்களிடம் பெரும் அகங்காரம் உள்ளது. வகிக்கும் பொறுப்பால் கிடைக்கும் அதிகாரத்தினால் இவர்களின் மதி மயங்குகிறது. மனதில் நிறைய இறுக்கங்களை சேர்த்து கொள்கிறார்கள். இந்த நிலைகளின் வழியாக நானும் வந்திருப்பதால் தெரியும். மேலும் ஒரு பெரிய வியாதியினால் பிடிக்கப்பட்டதை பாக்கியமாக கருதுகிறேன். ஒவ்வொரு 15வது நாளும் இந்த வியாதியின் பலமான தாக்குதல் நடக்கும். இதற்கு மருத்துவர்களிடம் எந்த விதமான சிகிச்சையும் இல்லை. அவர்கள் மோர்பியா மருந்து ஊசி போடுவார்கள். அந்த மருந்தின் போதையினால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதன் பாதிப்புகளையும் அனுபவிக்க வேண்டி இருந்தது. ஒவ்வொரு 15வது நாளும் இந்த நிலை. 4-5 வருடங்கள் இம்மாதிரியாக கழிந்தன. எனது குடும்ப டாக்டர் நல்லவர், குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர் போலவே இருந்து வந்தார். அவர் அறிவுரை கூறினார், பாரப்பா, இப்போது நாங்கள் உனக்கு திரும்ப திரும்ப மோர்பியா ஊசி போடுகிறோம், ஆனால் சில வருடங்களுக்கு பின் நீ இதற்கு அடிமையாகி விடுவாய். பிறகு வியாதி தாக்கினாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு தினமும் இதை கொடுக்க வேண்டி வரும், இதுவும் ஒரு வாழ்வா என்று தோன்றிவிடும். இத்தனை முறை வெளிநாடு செல்கிறாய், ஒரு முறை வேலைகளை மறந்து உனது சிகிச்சைக்காக செல். உன் வியாதிக்கு மருந்தே கிடையாது என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த மோர்பியாவிலிருந்து கட்டாயம் வெளியே வரலாம். வலியை குறைப்பதற்கு வேறு ஏதாவது மருந்து கிடைத்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்றார். அவர் வார்த்தையை கேட்டு பயந்து வெளிநாடு சென்றேன். பல மாதங்கள் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் என்று பெரிய பெரிய டாக்டர்களை சந்தித்து நிறைய பணத்தையும் நேரத்தையும் வீணாக்கினேன். வியாதி பெருகி கொண்டேதான் இருந்தது. மருந்தின் அளவும் அதிகரித்தது. வியாதியிலிருந்து விடுதலை கிடைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இந்த மோர்பியாவிலிருந்தே யாரும் என்னை விடுவிக்க முடியவில்லை. பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாம் முயற்சி செய்து பார்த்தார்கள். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாததை நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அப்படி செய்திருந்தால் இந்த அரிய ரத்தினம் கிடைத்திருக்காது. அப்போது ஒரு நண்பர், அவரை நினைக்கும் போதே மனம் நன்றி உணர்வால் நிரம்புகிறது. இந்த மனிதரிடம் செல், 10 நாட்கள் அங்கிருந்து அவர் சொற்படி நட, உன்னுடைய வியாதி ஒருவேளை குணமாகலாம் என்று சொன்னார். வியாதி என்பது என்ன? உடல் மன அமைப்பின் கோளாறுதான். மனதோடு இதற்கும் தொடர்பு உள்ளது. இவர் கற்றுக் கொடுக்கும் முறை மனதின் மாசுக்களை விலக்கிவிடும். உன்னுடைய வியாதியும் ஒருவேளை சென்று விடலாம் என்றார். வேறு எங்குமே சரியாகவில்லை என்பதால் நானும் சென்றேன். எனது குருதேவர் சயாஜி ஊபாக்கினிடம் சென்றேன். அவரிடம் சிறிது நேரம் பேசினாலே மிகுந்த அமைதி கிடைக்கிறது. அவ்வளவு பெரிய மகானாக இருந்தார். அவரிடம் சென்று உங்களுடைய 10 நாள் முகாமிற்கு நானும் வரலாமா என்று கேட்டேன். நான் அங்கு இருக்கும் இந்தியர்களில் முக்கியமானவர்கள் ஒருவன் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இது எல்லோருக்கும் தானப்பா, இந்துவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய பாதை. நான் ஒன்றும் உன்னை மாற்றவில்லை. உன் வேலை நீ செய்ய வேண்டும். தர்மத்தின் பாதை எல்லோருக்கும் பொதுவானது என்றார். சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பும்போது அவரிடம் அங்கு வந்ததற்கான காரணத்தையும் பேச்சுவாக்கில் கூறினேன். என்னை இந்த மனிதர் இங்கு அனுப்பி வைத்தார். அவரை உங்களுக்கும் தெரியும். எனக்கு இந்த வகையான தலைவலி ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு 15வது நாளும் இது என்னை தாக்கும். அதற்காக மோர்ஃபியா எடுத்துக்கொள்கிறேன். இந்த நிலைக்கு மருந்தே இல்லை என்றேன். இதை கேட்டவுடன் குருதேவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார். மறந்தும் கூட நீ இங்கு வராதே. நான் உன்னை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றார். எனக்கோ ஒன்றுமே புரியவில்லை. பிறகு அன்போடு புரிய வைத்தார். நீ தர்மத்தை அவமதிக்கிறாய் இல்லையா? இத்தனை உயர்வான தர்மம், ஜென்ம ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருக்கும் அசுத்தங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும் தர்மம் இது. இதை போய் நீ வெறும் தலைவலிக்காக பயன்படுத்தலாமா? உனக்கு புரியவில்லை. என்றைக்கு உனக்கு மனதில் அசுத்தங்களை அடியோடு களையவே இந்த முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ அன்றைக்கு வந்தால் போதும். தலைவலி போவது என்பது கூட நடக்கும் விஷயங்களில் ஒன்று. மேலும் மிகுந்த அன்போடு புரிய வைத்தார். சர்க்கரை ஆலை எதற்காக மக்கள் நிறுவுகிறார்கள்? வெள்ளப்பாகு வெள்ளக்கட்டி வேண்டும் என்பதற்கா? சர்க்கரையை தேடினால் வெள்ளம் தானாக இடைவிளைவாக கிடைக்கிறது. நீ இந்த பாதையில் செல்ல செல்ல உடல் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களெல்லாம் தாமாக விலகிவிடும். இந்த இலக்கை வைத்து கொண்டு எப்போதாவது வரலாம் என்றார். விஷயம் எனக்கு புரிந்தது. ஆன்மீகம் என்பது மிகவும் உயர்வானது. சுத்தமான தர்மம் என்பது மிகவும் உயர்வானது. ஒரு அற்ப உடல் வியாதிக்கா அதனிடம் செல்வது? ஆனால் நானோ இந்த வியாதிக்காகத்தான் வந்திருந்தேன். அதனால் திரும்ப சென்று விட்டேன். சில நாட்களுக்கு தயக்கம் இருந்தது. என்ன தயக்கம்? சிறு வயதிலிருந்து படித்து வந்தது என்ன? சுதன்ம நிதனம் சிறேய பரதன்மோ பயாவக பயாவக. அதாவது இன்னொரு மதத்திற்கு மாறுவதை விட தனது மதத்தில் இறப்பது எவ்வளவோ மேல். ஆனால் இதுவோ இன்னொரு மதத்தை சார்ந்தது. இது பௌத்த மதமாயிற்றே. அதுவும் இவர்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் நம்புபவர்கள் இல்லை, நாத்திகர்கள். நானும் அங்கு போய் மாறிவிட்டால், நாத்திகனாகிவிட்டால்? அந்த பயம் இருந்தது. பிறகு செய்துதான் பார்ப்போமே என்று தோன்றியது. இவர்கள் சொல்லும் தியானத்தை மட்டும் செய்வேன், ஆனால் என்னுடைய மதத்தை விடமாட்டேன் என்று மனதில் நிச்சயம் செய்து கொண்டேன். சுத்த இந்துவாக இருப்பேன். ஆத்மாவின் மீதும் பரமாத்மாவின் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பேன் என்று மனதில் நிச்சயம் செய்து கொண்டேன். ஆனால் இதை கற்ற பிறகுதான் புரிந்தது நமது தர்மம் என்பது என்ன என்று. மனிதர்களுக்கு இயற்கை அற்புதமான தர்மத்தை, அற்புதமான சக்தியை அளித்திருக்கிறது. தன்னைத்தான் நோக்கும் சக்தி, தன்னைத்தானே கவனித்து உண்மையை கவனித்து ஒருவர் இறுதியில் பரம சத்தியத்தையும் காணலாம். பசு பச்சிகளும் புழு பூச்சிகளும் இதை செய்ய முடியாது. மனிதர்களால் மட்டுமே எதை செய்ய முடியுமோ அதை செய்யாமல் மற்ற எல்லா உயிரினங்களும் எதை செய்ய முடியுமோ அதையே நாமும் செய்தோமானால் நாம் ஒரு மிருக வாழ்க்கை வாழ்கிறோம் என்று தானே அர்த்தம். நமது தர்மத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்றுதான் ஆகிறது இல்லையா? விஷயம் அப்போது புரிந்தது. ஒரு புது வாழ்க்கை கிடைத்தது போல இருந்தது. 14 வருடங்கள் வரை அவர் காலடியில் உட்கார்ந்து இந்த முறையை கற்றேன். என் தாய் தந்தையர் இதற்கு முன்னால் பர்மாவிலிருந்து திரும்பிவிட்டிருந்தார்கள். தாய் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக செய்தி கிடைத்தது. ஒரு விதமான மனம் சம்பந்தப்பட்ட நரம்பு வியாதி. பலவிதமான சிகிச்சைகள் செய்தும் குணமாகவில்லை. இந்த தியான முறையை செய்தால் குணமாகும் என்று அறிந்திருந்தேன். பர்மா நாட்டு அரசாங்கத்திடம் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தேன். அந்நாட்களில் தங்கள் நாட்டு பிரஜைகளை வெளியே செல்ல அனுமதிப்பதில்லை. தங்கள் நாட்டு நியமங்களை மீறி எனக்கு பாஸ்போர்ட் கொடுத்ததற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்திய நாட்டு அரசாங்கத்திற்கும் இங்கு வர விசா கொடுத்ததற்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இங்கு வந்தேன். இதற்கு முன் பல முறை மனதில் இந்திய மக்களுக்கு இந்த முறையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருந்தது. இந்த முறை இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கிருந்து தான் பர்மா நாட்டிற்கு வந்தது. ஆனால் இப்போதோ பிறந்த மண்ணான இந்தியாவில் அது அடியோடு மறைந்துவிட்டது. இந்தியாவின் மீது பர்மா கொண்டுள்ள கடனை அடைக்க வேண்டும். இந்த முறையை மறுபடியும் இந்தியாவிற்கு தர வேண்டும் என்று எனது குருதேவரும் பலமுறை முயன்றுள்ளார். ஆனால் அது நிறைவேறவில்லை. இப்போது நான் இந்தியா செல்ல இருக்கிறேன் என்று தெரிந்ததும் அவர் சொன்னார், நீ செல்கிறாய் என்று நினைக்காதே, நானே செல்கிறேன். தர்மம் செல்கிறது. மிக பெரிய பொறுப்பை தாங்கிச் செல்கிறாய். பர்மாவின் கடனை அடைக்க வேண்டும். இப்போது அதற்கு நேரம் வந்துவிட்டது. விபசனாவின் மணி அடித்து விட்டது என்றார். பர்மாவில் பல தலைமுறைகளாக ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது. புத்தருக்கு 2500 ஆண்டுகளுக்கு பின் இந்த தியான முறை பர்மாவிலிருந்து இந்தியாவிற்கு மறுபடியும் வந்து பரவும், அங்கு நிலை பெற்று உலகம் முழுவதும் பரவும் என்று ஒரு நம்பிக்கை. அது என்னமோ வெறும் கட்டுக்கதை என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு ஒரே ஆச்சரியம். முதல் முகாமில் தாய் தந்தையரை தவிர 10-12 பேர் உட்கார்ந்தார்கள். எல்லோரும் நன்மை அடைந்தார்கள். தாய் தந்தையருக்கு நான் பட்ட கடன் தீர்ந்தது. தாய் தந்தையருக்கு பட்ட கடனிலிருந்து ஒருவர் விடுபடுவது மிகவும் கஷ்டம் என்று பகவான் புத்தர் கூறியுள்ளார். வாழ்க்கை முழுவதும் வேறு எதுவும் செய்யாமல் தாய் தந்தையரின் சேவை மட்டுமே செய்தாலும் கூட இந்த கடன் தீராது. எப்படி இந்த கடனை தீர்ப்பது? அவர்கள் சீலத்தில் நிலை பெறவில்லை என்றால் அவர்களுக்கு சீலத்தில் நிலை பெற உதவ வேண்டும். சீலத்தோடு வாழ்ந்து சமாதியில் நிலை பெறவில்லை என்றால் சமாதியில் நிலை பெற உதவ வேண்டும். சமாதி இருக்கிறது ஆனால் ஞானம் உதிக்கவில்லை என்றால் அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஞானம் உதித்தது ஆனால் அவர்கள் நிர்வாண நிலையை எட்டவில்லை என்றால் அதற்கு உதவ வேண்டும். இது இந்த கடனிலிருந்து விடுதலை பெற வழி. தர்மத்திற்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. ஏகி பசிகோ, ஏகி பசிகோ, இங்கு வந்து பார், இங்கு வந்து பார் என்று சொல்ல வைப்பது. அந்த தியான முகாமில் உட்கார்ந்திருந்தவர்கள் எனது தாய் உட்காருவார், தந்தை உட்காருவார், அண்ணன் தம்பி உட்காருவார், இவர் உட்காருவார், அவர் உட்காருவார், அதனால் இன்னொரு முகாம் நடத்துங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். பர்மா நாட்டு அரசாங்கத்திடமிருந்து அனுமதி வாங்கியது 3 மாதங்கள் தங்குவதற்குத்தான். ஆனால் இங்கு தர்மகங்கை ஓட ஆரம்பித்தது. ஒரு முகாமிற்கு பின் இன்னொன்று என நடந்தது. ஆயிரக்கணக்கில் மக்கள் வர ஆரம்பித்தனர். மிகவும் ஆச்சரியமடைந்தேன். நான் இந்தியா வந்தபோது எனக்கு தெரிந்தவர்களின் பட்டியல் என்று ஒன்று எழுதினேன். எனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் என்னை தெரிந்தவர்கள், இதில் ஒரு 100 பெயர்கள் கூட இருந்திருக்காது. கோடிக்கணக்கில் மக்கள் உள்ள இந்த நாட்டில் இவ்வளவு பேர் தான் எனக்கு தெரியும். ஆனால் தியான முகாமிற்கு வருபவர்களோ ஆயிரக்கணக்கில். ஒவ்வொரு மதத்திலிருந்தும் மக்கள் வந்தனர், மத தலைவர்கள் வந்தனர். பிறகு இங்கிருந்து மட்டுமல்லாது உலகத்தின் பிற நாடுகளில் இருந்தும் கூட மக்கள் வர ஆரம்பித்தார்கள். விபஸ்னாவின் மணி நிஜமாகவே அடித்து விட்டது என்பது புரிந்தது. இந்தியாவிற்கு வந்து 1.5 வருடங்களுக்கு பின் புத்தகயையில் முகாம் நடந்து கொண்டிருந்த போது எனது குருதேவரின் மரணத்தை பற்றி கேள்விப்பட்டேன். சிறிது நேரம் இடி விழுந்தது போல இருந்தாலும் அவரிடம் இருந்து தர்மத்தை கற்றிருக்கிறேன் அல்லவா, சுதாரித்து கொண்டேன். தாய் தந்தையரின் கடனிலிருந்து விடுதலை பெற்று விட்டேன். இவருக்கு பட்ட கடனிலிருந்து எப்படி விடுபடுவது? தாய் தந்தையர் நான் உலக வாழ்க்கையில் பிரவேசிக்க காரணமாக இருந்தார்கள். ஆனால் இவர் கொடுத்த பிறப்புத்தான் சரியான பிறப்பு. மனிதர்களுக்கு இந்த 2வது பிறப்புத்தான் சரியான பிறப்பு. ஒரு பறவைக்கு 2 பிறப்புகள் உள்ளன. தாய் பறவை முட்டையிடும்போது ஒரு முறை பிறக்கிறது. அந்த முட்டை உடைத்து கொண்டு வரும்போதுதான் உண்மையான பிறப்பு ஏற்படுகிறது. அதேபோல தாய் தந்தையர் கொடுக்கும் பிறப்பில் நாம் அறியாமை என்ற ஓட்டிற்குள் இருக்கிறோம். இந்த அறியாமை என்ற ஓட்டை உடைத்து கொண்டு வருவதுதான் உள்ளே சத்தியத்தை பார்க்கும் சரியான பிறவி. இந்த மனிதர் என்னை அறியாமை என்ற ஓட்டிலிருந்து விடுவித்து ஒரு புதிய வாழ்வு கொடுத்து 14 வருடங்களாக தர்மத்தில் அன்போடு வளர்த்தார். இந்த கடனை எப்படி தீர்ப்பது என்று யோசித்தேன். என்னுடைய எஞ்சிய வாழ்நாளை அவரது ஆசை பூர்த்தி செய்ய செலவிடுவது என்று முடிவு செய்தேன். பலரின் நன்மைக்காக விபசனா உலகில் பரவ வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தது. எப்படி அதிகப்படியான மக்கள் இதிலிருந்து நன்மை அடைய முடியும் என்று பார்த்தேன். மக்கள் இங்கு தங்களது புண்ணியத்தினால் இழுத்து வரப்படுகிறார்கள். விபசனா பயிற்சி செய்ததில்லை, ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம் செய்திருப்பார்கள். அந்த நல்ல காரியத்தினால் பிறருக்கு விபசனா கிடைத்திருக்கலாம். இம்மாதிரியான கர்ம விதை துளிர்விடும் நேரம் வந்ததால் இங்கு இழுத்து வரப்படுகிறார்கள். இவர்களுக்கும் விபசனா கிடைக்கிறது. ஆனால் நான் பார்ப்பவர்களில் பலருக்கு விபசனாவின் விதை ஏற்கனவே இருக்கிறது. அதில் மேலும் பக்குவப்பட இங்கே வருகிறார்கள். தனக்கு நன்மை தேடிக்கொள்ளவும் பிறருக்கு அதில் உதவியாக இருக்கவும் இவர்கள் வருகிறார்கள். நீங்கள் தர்மத்தின் விதையை முதன் முதலாக வாங்க வந்திருந்தாலும் சரி, அல்லது தர்மத்தில் மேலும் முன்னேற வந்திருந்தாலும் சரி, மிக அரிய ரத்தனம் ஒன்று உங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. இது கிடைப்பது ஒருவரின் பாக்கியம். இதில் நன்றாக பக்குவப்படுங்கள். மானுட பிறவி அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மை தேடிக்கொள்ளுங்கள். முக்திக்கு வழி தேடிக்கொள்ளுங்கள். அநேகருடைய முக்திக்கான பாதையில் உதவியாக இருங்கள். தர்மம் மிகவும் நன்மை தரக்கூடியது. தர்மம் நன்றாக உதிக்கட்டும், நன்றாக பரவட்டும். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும், எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.